أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما توفيقي ولا اعتصامي إلا بالله عليه توكلت وإليه أنيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد ولكل أجل كتاب يمحو الله ما يشاء ويثبت عنده أم الكتاب صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த பள்ளியினுடைய இமாம் அவர்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, நம்முடைய இமாம் அவர்கள் சொன்னதை போன்று ஒரு புனிதமிக்க இரவிலே நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இந்த இரவு குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பேசுவதை விட செயல்படுவதற்குரிய இரவு. வழிகாட்டுதல் தேவை என்கிற காரணத்தினாலும் நாம் எதை செய்யப்போகிறோமோ அதை குறித்தான ஒரு கருத்து, ஒரு வழிகாட்டுதல் இங்கே சொல்லுவதற்குத்தான் இந்த நிகழ்ச்சி. இன்ஷாஅல்லாஹ் அதற்கு பின்னே இந்த இரவு முழுக்க பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னதை போன்று இன்றைய மகரிபிலிருந்து ஆரம்பித்து நாளைக்கு காலை வரை, சுபுகு வரை அல்லாஹு தாலா முதல் வானத்திலே இறங்கி வந்து நம்மிடத்திலே நம்முடைய பாவ மன்னிப்பை, நம்முடைய துவாவை, நம்முடைய ரிசுக்கு அபிவிருத்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஆக அதனால் இது செயல்படுவதற்குரிய இரவு என்பதை நாம் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். இதோடு கூடினோம், சில விஷயங்களை கேட்டோம், களைந்தோம் என்பதல்ல, அதையும் தாண்டி சில அமல்களை செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு அமல் செய்யலாம் அப்படின்னு கேட்டா, நமக்கு எந்த எவ்வளவு நேரத்துக்கு தூக்கம் வருமோ அதுவரை அமல் செய்யலாம். ஆனா செய்யக்கூடிய அமலில் ஒன்றே ஒன்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது, இஹ்லாஸ். நம்ம எதை செஞ்சாலும் அல்லாஹுக்கென்று ஒரு ஜுசு ஓதினாலும் சரி, அல்லது ஒரு பக்கம் ஓதினாலும் சரி, வேறு எந்த விதமான எண்ணமும் அல்லாமல் நான் இறைவனுக்கென்று செய்கிறேன். ஒரு 100 தடவை இஸ்திகஃபார் ஓதுறோம், அல்லாஹுக்கும் நான் ஓதுறேன் என்ற முடிவு செய்து விட்டோம் என்று சொன்னால் அதுவே அல்லாஹுவினிடத்திலே சிறப்பானதாக இருக்கும். வேற நம்ம வந்து நாளைக்கு முடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி நான் இபாதத் செஞ்சேன் அப்படின்னா அதனுடைய பலாபலன்கள் கிடையாது. அல்லாஹுக்காக எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் இதுல இடையில வர்றதுக்கு யாருக்குமே எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. ஆக இந்த இரவை குறித்து முதல் சில செய்திகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுவாக இன்றைய தினத்திலே நாம் வாழ இந்த காலத்தில் தமிழகத்திலே அமல் செய்வதற்கு தூண்டுவதை விட எப்படி இருப்பதை குறைக்கலாம் என்பதிலே நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அது செய்யாதீங்க, இது செய்யாதீங்க, வந்து அது எப்படி 3 யாசின் ஓதுறதுக்கு என்ன இருக்கு, 30 யாசின் ஓதுங்கன்னு சொல்லுங்களேன் ஒரு அடுத்த கட்டத்துக்கு. அதில் இருக்கிறத இல்லாம ஆக்கிரலாம். அது ஏன் அப்படி அந்த அளவுக்கு 20 ரக்காயத்து என்று ஏற்ற இல்லை, அது இல்லாம எப்படி ஆக்கணுமோ எல்லா விதமான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம். ஆக இஸ்லாத்தை சொல்லியே தன்னுடைய கையை கொண்டே தன்னுடைய கண்ணை குத்துகிற ஒரு நிலை, ஏதோ விளையாட்டு போகில் பார்த்தால் தெரிகிறது. ஆனால் மிக அல்லாஹு தஆலா பல இடங்களிலே இதை குறித்து எச்சரிக்கிறான். உங்களிடத்திலே இருக்கக்கூடிய அமல்கள், உங்களால் செய்யப்படக்கூடிய அல்லாஹுவையும் அல்லாஹுவையும் ரசூலையும் நீங்கள் நம்பி எதை செய்தீர்களோ அது அல்லாஹுவிடத்திலே எடுத்து காண்பிக்கப்படுகிறது என்று பல இடங்களில் உதாரணங்களோடு அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அதனால இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் கூட வேண்டும். அடுத்து என்ன நம்மள்ட முன்னேற்றம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணுமே ஒழிஞ்சு, இருக்கிறத பாதி கழட்டி விட்டோம், தொழுதுகிட்டு இருந்ததை பாதி விட்டுட்டோம், நோன்பு வைக்கிறத பாதி விட்டோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய வருத்தங்களை இன்றைக்கு நாம் விளங்காது, கியாமத்து நாளில் நிற்கும் போதுதான் விளைவிக்க முடியும். அதனால அல்லாஹ் அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. குறிப்பாக தண்ணி மட்டும், குறிப்பாக குறிப்பாக இந்த இறைவை குறித்து கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ஹதீஸுகளுடைய அறிவிப்புகள் வந்திருக்கிறது. எல்லா அறிவிப்புகளுமே அல்லாஹு தஆலா இன்றைய இரவிலே இறங்குகிறான். ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் என்னிடத்தில் வந்து கேட்டார்கள், அத்தஸரூன அத்தஸரீன மா ஹாதிஹி லைல, இந்த இரவை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. யாரு? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அன்னை ஆயிஷா அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். அப்ப அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், எனக்கு தெரியலையே என்ன இரவுன்னு சொல்லித்தாங்க. அப்ப சொன்னாங்க, இது நிஸ்ஃபு ஷாபான், ஷாபானுடைய கரெக்டான அந்த நடு இரவு, 15வது இரவு. இந்த இரவிலே அல்லாஹு தஆலா உலகத்திலே உள்ள மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். உலகத்திலே எல்லா மனிதர்கள் காபிர்களை தவிர, இன்னொரு 2-3 கேட்டகரி அல்லாஹு தஆலா பெருமானார் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார், அது தவிர எல்லாருடைய பாவங்களும் இன்றைக்கு மன்னிக்கப்படுகிறது. உலகத்துல 2 வகை இருக்கு. என்ன, இப்ப ரம்ஜான்ல நம்ம போய் தராவீஹ் தொழ போறோம், அல்லாட்ட பாவம் மன்னிப்பு தேடுறோம், தஸ்பீஹ் தொழுகிறோம், தராவீஹ் தொழுகிறோம், தஹஜ்ஜத் தொழுகிறோம், அல்லாட்ட அழுகுறோம், மன்றாடுறோம், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்க மன்னிச்சுக்கன்னு சொல்றோம். இது ஒரு வகை. இன்னொரு வகை இருக்கிறது, அல்லாஹ் சொல்லுகிறான், நான் மன்னிப்பதற்கு ரெடியாக இருக்கிறேன், நீங்கள் ரெடியான்னு கேட்கிறான். ஐ எம் ரெடி, ஆர் யூ ரெடி? இது எங்க இருக்கு? முதலாவது நாம் போவது ஒரு வகையான நிலைப்பாடு, நாம அல்லாட்ட போய் அழுது கேட்கிறது. இதுல அல்லாஹ் கேட்கிறான், நான் இன்னைக்கு ரெடியா வந்து உட்கார்ந்து இருக்கேன், என்னிடத்திலே மன்னிப்பு தேடுவதற்கு நீங்கள் ரெடியா இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? ஐ எம் ரெடி. எப்ப? காலையில வரையும் நான் ரெடியாக இருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதற்கு தான் நம்முடைய பெருமக்கள் இந்த இரவுகளை இதே போன்ற சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்தார்கள். தந்து இதுல வழிகாட்டினாங்க, நீங்க நிறைய தனிப்பட்ட அமல்களை செய்யுங்கள். ஹதீஸ்களிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது மூன்று விதமான செய்திகளை அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் முதலாவது வானத்துக்கு இறங்கி வருகிறான் அப்படின்னு ஒரு ஹதீஸ்ல வருது. அல்லாஹ் முதலாவது வானத்துக்கு இறங்கி வர்றானா, அதுவரையும் எங்க இருந்தா? அப்ப அல்லாஹுக்கு முதல் வானம், 7வது வானம்ங்கிறது எங்க இருக்கு? அவனுடைய அரிசி இந்த உலகத்தை முழுக்க அடைந்திருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹு வஸ்ஸியா குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த், வஸ்ஸியா என்று சொன்னால் மூடி இருக்கிறது. குர்சியுஹு வஸ்ஸியா குர்சியுஹு ஸமாவாத், அல்லாஹ்வினுடைய அந்த அரிசு குர்சும் வானத்தையும் பூமியையும் மூடி இருக்கிறது. அப்ப எப்படி அல்லாஹு தஆலா 1வது வானத்துக்கு? ஒரு ஹதீஸ்னா அல்ல, கேள்வி வருது இல்ல. அப்ப எப்படி 1வது வானத்துக்கு எல்லாம் இறங்கி வருதுன்னா, அப்ப 7வது வானத்துல இருந்து அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அப்படி அல்ல. நம்முடைய முஃபஸ்ஸிர்கள் இதுக்கு விளக்கம் எழுதுறாங்க, நம்முடைய முஹத்தீஸ்கள், 1வது வானத்துக்கு இறங்கி வர்றது அப்படின்னு சொன்னா இம்பார்ட்டன்ஸ், இம்பார்ட்டன்ஸ். அந்த அமைச்சர் வாசல்ல வந்து கூட்டு போனாருங்க அப்படின்னு சொல்றாங்க. வாசல்ல வந்து வழி அனுப்பி வச்சாருங்க, ஏன் வாசலுக்கு வரமாட்டாரா? அவர் இறங்கணும்னா எப்போதும் வாசலுக்கு வந்து தானே ஆகணும். வாசலுக்கு வந்து அனுப்பி வச்சார், வாசலுக்கு வந்து கூட்டிட்டு போனார் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? இம்பார்ட்டன்ஸ், அந்த நபருடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு அவ்வளவு தூரம் இறங்கி வர்றார். இப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியினுடைய முக்கியத்துவத்தை குறித்து நான் சொல்லுகிறேன், நான் இறங்கி வரேன். இறங்குறதுங்கிறது அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் இறங்குறது அல்ல, இம்பார்ட்டன்ஸ். நீங்க நான் இந்த அளவுக்கு தயாராக இருக்கிறேன், முதல் வானம் வரையும் வந்து நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், அலாமி முஸ்தஃபிரின் அஃபிர், என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிற யாராவது இருக்கிறீர்களா, நான் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். இதற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் மிக அழகாக எழுதுகிறார்கள். அதிலே பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளும் அல்லாஹ்வினுடைய வேதத்தினுடைய வார்த்தைகளும் ஒவ்வொரு புள்ளிக்குமே கருத்துண்டு, ஒவ்வொரு புள்ளிக்குமே செய்திகள் உண்டு. சும்மா ஏதோ போற போக்கில் குர்ஆன் அல்ல, இன்றைக்கு நாம் விளங்கி இருப்பதை போன்று நல்ல முகத்தஸா அதை நினைக்கணும், மேல தூக்கி வச்சிடணும் குர்ஆனை, நல்ல புது வீட்டுக்கு போனா அதை சுத்தி எடுத்துட்டு போகணும், இப்படிதான் அதை நாம் மரியாதை கொடுக்கிறோம். அது அல்ல, அந்த குர்ஆனினுடைய ஒவ்வொரு அச்சரத்தையும் அல்லாஹு தஆலா தேவையோடு இறக்கி இருக்கிறான். தேவையில்லாத ஒரு புள்ளி கூட குர்ஆனிலே கிடையாது. பெருமானாருடைய வார்த்தைகளும் அது போன்று இல்லை. அப்ப அவர்கள் பயன்படுத்துகிற இந்த வார்த்தையை பாருங்க, அலாமி முஸ்தஃபிரின். இதுல இருக்கக்கூடிய அந்த வார்த்தை இருக்கிறது சிங்குலர், சிங்குலர் நவுன். எப்போதும் பொதுவாக எல்லோரையும் பார்த்து அல்லாஹ் ஒரு கூட்டத்தை அழைக்கணும்னா எப்படி அழைக்கணும்? பாவிகளே அப்படி சொல்லணும்ல, இல்ல மூமின்களே என்னிடத்துல வாங்க மன்னிப்பு கேட்டு போங்கன்னு சொல்லணும், அப்படி அல்லாஹ் சொல்றான்னு சொல்லலையே. முஸ்தஃபிர் என்றால் சிங்குலர் ஃபார்ம், பாவ மன்னிப்பு தேட தயாராக இருக்கிறீர்களே. இது என்னன்னா எவரி இண்டிவிஜுவல், ஒவ்வொரு தனி மனிதனையும் குறித்து பெருமானார் அவர்கள் அல்லாஹ் சொல்லுவதாக சொல்லுகிறார்கள். இந்த நாளையில நீ ரெடியா இருக்கியா? எவன் ரெடியா இருக்கானோ அவனுக்கு தான். அவர் மூமினாக இருக்கிறார், முஸ்லீமாக இருக்கிறார், கேட்டகரிலாம் கிடையாது. எவர் ரெடியா இருக்கார் மன்னிப்பு தேடுறதுக்கு நீ ரெடியா இருக்கியா? அல்லாஹ் சொல்லுகிறான், மன்னிப்பதற்கு நான் ரெடியாக இருக்கிறேன். இந்த பாவ மன்னிப்புக்காக வேண்டி உலகத்திலே மனிதன் எவ்வளவு சிரமங்களை மேற்கொள்ளுகிறார். உதாரணத்துக்கு எவ்வளவு கஷ்டம் ஒரு பாவம் மன்னிக்கப்படணும் அல்லாஹிட்ட அப்படின்னு சொன்னா. உதாரணத்துக்கு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா அன்றை பிறந்த குழந்தை போன்று ஆகிவிடுகிறார். ஹதீஸ்ல வருது, ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரதுல எவ்வளவு சிரமம் இருக்கு. இங்கிருந்து போய் பிளைட் பிடிச்சி இறங்கி அங்க தங்கி அந்த ஒவ்வொரு இபாதத்துகளா ஒவ்வொரு நாள்ல செஞ்சு இவர் போனவர் திரும்பி வருவாரா அவருக்கே தெரியாது. அந்த அளவு கஷ்டப்பட்டு கடைசி அல்லாஹ் சொல்றான், நீங்க செஞ்ச எல்லா அமலையும் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா உங்களை அன்று பிறந்த பாலகர் போன்று ஆக்கியிருப்பேன். ஒத்துக்கல்ல ஒத்துக்கல்ல, இவர் போன இடத்துல ஏதாவது அங்க ஒரு தவறு நிகழ்கிறது, ஹஜ்ஜில போய் பார்க்க கூடாததை பார்த்தாரு, ஹஜ்ஜில போய் ஒரு ஹராமான காரியத்தை செஞ்சிட்டாரு, அல்லது அந்த மனதிலே வந்து அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம ஹாஜிங்கிற எண்ணம் வந்துருச்சு, கிடையாது. அவ்வளவு போச்சு. இவர் எடுத்துக்கொண்ட எஃபர்ட், இங்கிருந்து போனது, பிளைட் பிடிச்சது, தங்கினது, எல்லாம் போச்சு. அப்ப ஒரு பாவ மன்னிப்புக்கு இவ்வளவு சிரமம், அது ஒரு அமல். இது மாதிரி ஒவ்வொரு அமலும். ஆனா அல்லாஹ் சொல்றான், இந்த நாளையில் நான் தயாரா இருக்கேன், எது வேண்டாம் கேட்டுக்கலாம், எது வேண்டாம் கேட்டுக்கலாம். சகோதரர்களே, சில விஷயங்களை நாம் குறிப்பாக நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது சொல்லுவான், இன்றைக்கு பாவம் செய்யறதுக்கு எல்லா வழியும் திறந்திருக்கு, எல்லா வழியும் திறந்திருக்கு. ஒருத்தர் பாவமே செய்யல, பாவம் செய்யற வழிகளை விட்டு இங்க இருந்து பாக்கிறோம், நல்ல ஹாஜியாரா இருக்காரு. நான் நிதர்சனத்தை குறித்து பேசுகிறேன், வானத்துக்கு மேல பூமிக்கு கீழே இல்ல. இன்னைக்கு 2016 நீங்களும் நானும் வாழுகிற இந்த காலத்தில் ஒரு மனுஷன் சேஃப்கார்ட் ஆகணும், ஒரு மனுஷன் பாதுகாக்கப்படணும், அல்லாஹுக்கு பிரியமானவனாக ஆகணும்னா என்ன வழிகள் இருக்கிறது? இப்ப வெளியே போனோம் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் நல்ல பெரிய தாடி வச்சிருக்கார், வெள்ளை தாடியா வச்சிருக்கார், 5 தொழுகிறார், கையில தஸ்பீமணி இருக்கு. இங்க இருந்து வெளியே பார்த்தவொடனே என்ன சொல்லுவோம்? நல்ல மனுஷன், 5 விடாம தொழுகிறார், கையில தஸ்பீ வச்சு எந்த நேரம் மோதிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவர்கிட்ட உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பேசுறோம், ஊர்ல உள்ள எல்லா ஃபித்னாவையும் பேசுறாரு. அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், இவன் விளங்க மாட்டான், இவன் இப்படி, அவன் அப்படி செஞ்சிட்டான், இப்படி செஞ்சான். இப்ப வெளித்தோற்றத்திற்கும் உட்தோற்றத்திற்கும் சம்பந்தமே இல்லை, இருக்கா இல்லையா? வெளியில வேற மாதிரி இருக்கு, உள்ள உள்ள நிலைமை வேற மாதிரி இருக்கு. அப்போ குர்ஆன் சொல்லுகிறது பாவம்ங்கிறது வெளியே உள்ள பாவம் மட்டுமல்ல, வெளியே உள்ள. ஒருத்தர் வந்து போய் சாராய கடையில போய் சாராயம் குடிக்கிறார், விபச்சார விடுதிக்கு போறார், இது மாதிரி செஞ்சா மட்டும்தான் அவருக்கு தப்பு அப்படிங்கறது நம்முடைய பார்வை. ஒருத்தர் போகல, நல்ல மனுஷன். ஆனா அல்லாஹ் சொல்றான், எத்தனையோ பேர் போவாதவன் அது கிடைச்சா எப்படி இருக்கும்னு அதை சோச்சு பாக்குறான் மனசால. வாய்ப்புகள் கிடைக்காததனால் அது பயன்படுத்தப்படுவதில்லை. ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்குது, இது மாதிரி தப்பு செய்யறதுக்குரிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தப்படுகிறது, அப்படியும் அதுல அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு, இது எனக்கு தேவையில்லை. ஒரு பெண் வந்து தானா கையை பிடிச்சி இழுக்கிறா, நல்ல அழகான பெண், யாரும் இல்ல வாங்கலன்னு சொல்றா. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நான் அல்லாஹுக்கு பயப்படுகிறேன். அல்லாஹ் சொல்றான், இதுதான் நிலை, இதுதான் ஒரு மூமினுடைய நிலை. இல்ல வாய்ப்பு கிடைச்சதுனால நான் இப்போதைக்கு பயன்படுத்திக்கிறேன், இல்ல வாய்ப்பு கிடைக்காம இருக்கக்கூடியவர், இப்படி ஒரு சூழ்நிலை ஒருத்தருக்கு அமையல, ஆனா ஏக்கமா இருக்கு மனசுல, இது இப்படி கிடைச்சா நமக்கு எப்படி இருக்கும். இல்ல நடைமுறையை குறித்து நான் பேசுகிறேன், நிறைய பேருக்கு இப்படித்தான் சூழ்நிலை, இது கிடைச்சா எப்படி இருக்கும், அது கிடைச்சா எப்படி இருக்கும்னு ஒருத்தர் நினைக்கிறார், ஆனா அமையல, அவருக்கு அமையல, என்ன செய்யறது. ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க வெளியே என்ன சூழ்நிலையில் நடை போடுகிறீர்களோ உங்களுடைய உள்ரங்கத்தையும் நான் அப்படியே பார்க்கிறேன். எனக்கு ரெண்டுக்கு மத்தியில சிறையே கிடையாது, நான் ரப்புல் ஆலமீன், உங்களை படைத்தவன், உங்களுடைய தாரதன்மியங்களை புரிந்தவன், உங்களுடைய பிளஸ் மைனஸ் எனக்கு தெரியும். நீ ஊரை ஏமாற்றலாம், ஊருக்கு அவுளியா வேஷம், ஊருக்கு நல்லவர் வேஷம், ஆனா உள்ளே உன்னுடைய மனதிலே அரித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் இருக்கிறதே, அதுல மாற்றம் இல்லை அப்படின்னு சொன்னா அதுவும் பாவமே. அதுதான் அந்த இடத்துல சொல்றான், நீங்கள் வெளிரங்கமான பாவங்களை விடுவதோடு உங்களுடைய உள்ரங்க பாவம் விடப்பட வேண்டும். உள்ள நிலைமை மாறணும். குர்ஆனில் ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தில் சொல்லுவான், நிச்சயமாக சத்தியமாக தொழுகை இருக்கிறதே மானக்கேடான காரியத்தை விட்டு ஒரு மனிதனை தடுக்கும். எதெல்லாம் வந்து மானக்கேடு அசிங்கம் என்று நினைக்கிறோமோ அதை விட்டு தொழுகை கண்டிப்பாக நிச்சயமாக அல்லாஹ் சொல்றான் ஒரு மனிதனை தடுக்கும். நாமளும் தொழுகிறோம், நாமளும் தொழுகிறோம், ஆனா வெளியே சொல்ல முடியாத எத்தனை காரியங்கள் நம்மளிடத்தில். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த போனுங்கிற ஒரு இது வந்ததுனால ஒவ்வொரு மனிதனுமே நியூக்ளியர், இப்ப நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லிட்டு இருந்தா, நியூக்ளியர் இண்டிவிஜுவல்ஸ், மாமனார் மாமியாரை விட்டுட்டு வெறும் கணவன் மனைவி குழந்தைகளோடு இருக்கிற ஃபேமிலி நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு சொன்னான், ஒரு தனி ஒரு கூட்டு குடும்பம். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த தாய் டிவியோடு அந்த உறவு எந்த நேரமும் அதுல நடக்கக்கூடிய அவளுடைய உலகம் விரிகிறது. நல்லா யோசிக்கணும், அவளுடைய உலகம் விரிகிறது. மகன் இந்த செயல ஓரமா போய் அவருடைய மகனோ மகளோ தெரியாதனமா பேஸ்புக்ல அல்லது ட்விட்டர்ல அல்லது வாட்ஸ்அப்ல இந்த செயல தந்தை இன்னொரு புறம், மூணு பேரும் ஒரே இடத்துல இருக்க, ஆனா மூணு பேரும் வேறு வேறு உலகத்திலே இருக்கிறார்கள். நிதர்சனத்தை குறித்து பேசுகிறேன், இதை குறித்து குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் பேசுகிறார், அல்லாஹினுடைய தூதர் பேசுகிறார்கள். இதே மகனோ இதே தந்தையோ இதே தாயோ ஒரு நாள் தவறை செய்கிற போது அந்த குடும்பம் ஆச்சரியப்படுகிறது, அந்த தந்தை தவறு செய்து விட்டார். இன்னைக்கு அந்த உம்மா வாப்பா புள்ள யாருக்கு மத்தியில் தவறுக்கு வித்தியாசம் இல்லை, யார் வேட்டாலும் செய்யலாம். ஒரு காலத்தில் அம்மா அப்பா செய்ய மாட்டாங்க, பையன் மட்டும்தான் தப்பு செய்வான், இப்ப அப்படிலாம் இல்லை. பாப்பாவினுடைய ஆலத்து கேள்விக்குறி, உமாவினுடைய ஆலத்து கேள்விக்குறி, பிள்ளையினுடைய ஆலத்து கேள்விக்குறி. இப்ப இந்த பையன் வெளியே போயிட்டு உள்ள வர்றார், வரும்போது ஏதாவது ஒரு தவறு அந்த பையனிடத்திலே தென்படுகிறது. உடனே பார்த்த உடனே உதாரணத்துக்கு இன்னைக்கு நடக்கிறத சொல்லணும் அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு போயிருந்தேன், அதுல ஒரு நண்பர் சொன்னார், இதே மாதிரி எங்கள் ஊருடைய இளைஞர்களுடைய நிலையெல்லாம் கேள்விக்குறியா இருக்கு, அது ரொம்ப மோசம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டாஸ்மார்க் இருக்கே, நம்ம முஸ்லீம் பிள்ளைங்களுமே கல்யாணத்துக்கு முதல் நாள் அப்படின்னா பார்ட்டின்னு சொல்றான். அல்லாஹு அக்பர், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எச்சரிக்கை ஒவ்வொரு பள்ளியாசல்லையும் எழுதி தொங்க விடணும். செருப்பை கலட்டி அடிச்சாங்க ரசூலுல்லாஹ், 80 ஹத் கொடுக்க சொன்னாங்க, ஹத் அடி, எதை எதை வச்சு அடிச்சாங்க, எதெல்லாம் கையில கிடைச்சிச்சோ அதையெல்லாம் வச்சு அடிச்சாங்க. சாட்டையை வச்சு அடிக்கிறதுங்கிறது விபச்சாரத்துக்கு, சாட்டையை வச்சு அடிக்கிறது 100 அடி கொடுக்கிறது. எவன் வந்து மது அருந்தினானோ, ஹதீஸுகளிலே வருகிறது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அவர்களை ஒட்டி வந்த அத்துணை கலீஃபாக்களும் கையில் கிடந்த பொருளை எடுத்து, எதெல்லாம் செருப்பு சிறுப்பு மட்டை எதெல்லாம் கிடைக்குது எல்லாத்தையும் எடுத்து அடிச்சாங்க. இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 40 நாளுடைய தொழுகை அதோடு முடிவுற்று, 40 நாளுடைய தொழுகை அங்கீகரிக்கப்படுறதே இல்லை. இப்ப இந்த செய்திய செயலை செஞ்சுட்டு ஒரு பையன் உள்ள வர்றார், பாப்பாக்கு கோபமா வருது, உமா நான் பெத்த பிள்ளையா இவன் அப்படின்னு கேக்குறாங்க, இவன் எப்படி இந்த வீட்டுல இருந்து இப்படி ஒரு செயலை பழகனா அப்படின்னு கேட்டா, ஏன் பழக மாட்டான், அவன் இருந்த உலகம்
அவன் இருந்த உலகம், இந்த அம்மா இருந்த உலகம், தகப்பனார் இருந்த உலகம், அதை குறித்து தான் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அந்த ஃபேமிலி இருக்கிறதே, ஒரு குடும்பம் இருக்கிறதே, எல்லாம் ஒன்னா வரணும்னா இவர்களுடைய வெளிரங்கமும் உள்ரங்கமும் ஒன்றாக இருக்க வேண்டும். எப்ப ஒன்னாவும், எப்ப ஒன்னாவும், இந்த வாப்பாவினுடைய பொறுப்பு அங்கே சரியாக செயல்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும். உம்மா தன்னுடைய பணியை செஞ்சிருக்க வேண்டும். அங்க டிவியில உட்கார்ந்துருந்தா நடக்காது. அப்ப பையனுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கும். அதான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் வெளிரங்கத்திலே எப்படி இருக்கிறீர்களோ அதே போன்று உள்ரங்கத்திலே இருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற எல்லா விதமான குழப்பங்களும் டென்ஷன், இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சரி, எங்க பார்த்தாலும் ஒரே டென்ஷன், ஒரே பரேஷானி. ஏன் பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள், பாவத்தினுடைய வெளிப்பாடுகள் தான் அத்துணை பரேஷானிகளும். ஒரு மனுஷன் பாவம் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் ஏதாவது ஒரு பாவத்தை செய்து விட்டால், அல்லாஹு தஆலா நீ உதாரணத்துக்கு சொல்ற மாதிரி இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் போனா பார்க்கலாம், எல்லா இந்த தனித்தனியா அந்த ஃபுட்டு வச்சிருப்பாங்க, பஃபே சிஸ்டம், நம்மளா எடுத்து போட்டு சாப்பிடுறது நிறைய, இன்னைக்கு எல்லாருக்கும் அறிமுகமான ஒன்று, அதனால சொல்லுகிறேன். அதுக்கு கீழே ஒரு சின்ன விளக்கு வச்சிருப்பான், பஃபே சிஸ்டத்துல சாப்பாடு எடுத்து போடுறதுக்கு ஒவ்வொரு தட்டிலையும் வந்து சாப்பாடை வச்சுட்டு அதுக்கு கீழே ஒரு சின்ன விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா கடைசி ஆள் சாப்பிடுறது வரையும் அது சூடா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி வச்சிருப்பான். அல்லாஹு தஆலா எவன் ஒரு பாவம் செய்கிறானோ இது மாதிரி ஒரு ஒரு விளக்கு அல்ல அவன் மனதில ஏற்றி வைத்து விடுறான். ஏற்றி வச்சதுனால என்ன நடக்குது, எந்த நேரமும் பரேஷானி, எந்த நேரமும் கஷ்டம், எந்த நேரமும் ஒரு விதமான படபடப்பு. கோடிகளுக்கு சொந்தக்காரராக இருக்கலாம், நல்ல BMW கிட்ட இருக்குங்க, நல்ல அழகான வீடு இருக்குங்க, மெத்தைகளை போட்டிருக்காரு, தூக்கம் வரல, தூக்கம் வரல, மெத்தையில படுத்திருந்தாலும் தூக்கம் பிறண்டு பிறண்டு படுக்கிறார், உள்ள மாத்திரையை போடுறார். எல்லாரும் ஒரு நாளைக்கு தான் மௌத்தா போவான், இவன் காலையில ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை மௌத்தா போறது மாதிரி போட்டு எப்படியாவது தூக்கம் வரணும். ஏன் பரேஷானி, டென்ஷன் எங்கிருந்து வருது, எங்கிருந்து வருது? பாவம் இருக்கிறதே. பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷரியத்திற்கு மாற்றமாக, அல்லாஹுக்கும் அல்லாஹுவினுடைய தூதருக்கும் மாற்றமாக நடக்கிற அந்த செயல் இருக்கிறதே, பாவம் இருக்கிறதே, ஒரு மனிதனை நிம்மதியாக உலகத்திலே இருக்க விடாது, நிம்மதியா இருக்க முடியாது. ஒரு மனுஷனால பாவம் செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னா அந்த பாவம் அவனை அரித்து கொண்டே இருக்கிறது, அரித்து கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு, அதனுடைய முடிவு எப்போது, அவன் தௌபா செய்கிற வரை. தௌபா செஞ்சா மட்டும்தான் அதுல இருந்து அவன் கிளியர் ஆக முடியும். இன்னைக்கு என்ன சொல்றான், டென்ஷன் அதிகமாகி நான் செத்துடலாம் போல்கேங்கிறான். எத்தனையோ பேருடைய வாயிலிருந்து வருது, என் குடும்பத்தை பார்க்கிறேன், என்னுடைய அலுவலகம், என்னுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ், என்னுடைய இங்கே வந்து பார்த்தா என்னுடைய சொந்தக்காரர்கள், யாரையும் பிடிக்கல, வெறுப்பு, சுய வெறுப்பு, செல்ஃப் எஸ்டீம் கிடையாது, யாரை பார்த்தாலும் வெறுப்பு. கடைசியாக அவனுடைய வாயிலிருந்து வருகிறது, செத்துடலாம் போல்க சொல்றானா இல்லையா சார். BMW கார் வாசல்ல நிக்குது, கோடான கோடி ரூபாய் உள்ள பார்த்தா பேங்க் பேலன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு, பெரிய வீடு, எல்லாம் மனை எல்லாம் இருக்கு. ஏன் இந்த தடப், ஏன் இந்த பரேஷானி, இவ்வளவு இருக்கிறது, இவ்வளவையும் அடைவதற்காக வேண்டி எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்கான். இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம்னு பல பேர் நினைக்கிறான், ஆனா அவ்வளவையும் வச்சுக்கிட்டே டென்ஷன் ஆகிறான், அவ்வளவையும் வச்சுக்கிட்டே சிரமப்படுறான். அதுவே அவனுக்கு சில நேரத்தில் டென்ஷன் ஆயிருது. அவனுடைய மனைவி அவனுக்கு சோதனையாக வந்து அமைஞ்சிடுறா, புள்ள சோதனையா வர்றான். தன்னுடைய தொழிலை நடத்துவதற்கு அடுத்து ஒருத்தனை தயார் பண்ணலாம்னா அவன் தான் அந்த தொழிலை அழிக்கிறான். மனைவியினால் கடுமையான சோதனை, குழந்தைகளால் கடுமையான சோதனை. உடனே மனசு என்ன நினைச்சுக்கிறான், அல்லாஹ் என்ன போட்டு இப்படி சோதிக்கிறான், நான் மௌத்தா போயிட்டான் நல்லது. பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள், காரணம் தெரியணுமா, இது எதுனாலையும் அல்ல, உன்னுடைய பாவம், நீ செய்த பாவங்களினுடைய விளைவு. ஹதீஸுகளிலே வருகிறது, நம்முடைய பெரியார்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள், எவன் ஒருவன் பாவம் செய்கிறானோ, எவன் ஒருவன் பாவம் செய்கிறானோ அவனுக்கு இபாதத்துகள் மேலுள்ள லஜ்ஜத்து எடுக்கப்பட்டுருச்சு. பாவம் செஞ்சான் அப்படின்னு சொன்னா தொழுவணும் அப்படிங்கிற எண்ணம் எடுக்கப்பட்டு விடுகிறது, நோன்பு வைக்கணுங்கிற எண்ணம் எடுக்கப்பட்டு விடுகிறது. இன்னைக்கு எத்தனை பேர் டாக்டர் சொல்லியிருக்காங்கண்ணா, இன்னைக்கு அது ஒரு பேஷனா போச்சு. நோன்பு வைக்கணும்னா டாக்டர் வந்து சுகர் இருந்து வையோட சாவே. அட நோன்பு வச்சு செத்தோன்னு இருக்கட்டுமே, நடக்குதா இல்லையா? மரியாதைக்குரிய கலீல் அகமது ஹசரத் திண்டுக்கல்ல ஒரு பெரிய இமாம், நிறைய அவங்க பேச்ச கேட்டிருப்பீங்க. கலீல் அகமது கீரனூரி நோன்பு வச்சுக்கிட்டு அன்னைக்கு முழுக்க கிளாஸ் எடுத்துட்டு சாயங்காலம் வந்து அசருக்கு தொழுதுட்டு சும்மா கொஞ்ச நேரம் இப்படி ரெஸ்ட் எடுக்கிறேன், நோன்பு திறக்கிற நேரத்தில் எழுப்பி விடுங்கப்பான்னு படுத்திருந்தாங்க. அப்படி போச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாடத்துல. நான் இங்க நோன்பு வைக்கணும், அல்லாட்ட போய் நோன்பு திறக்கணும். ஏன் இந்த என்ன வர மாட்டேங்க? சுகர்னால எத்தனை பேர் நோன்பு வச்சதுனால செத்தான்னு யாருக்காவது தெரியுமா? மனசு அது அது வேண்டாம். ஏன் அந்த இபாதத்து தொழுக வரமாட்டேங்க, பிடிக்கல, அதுல ஒரு ஈடுபாடு வரமாட்டேங்குது. சுபுகு ஜமாத்து போகுது, அலாரம் வச்சு வச்சு படுக்கிறார், கண்ணை துறக்க முடியல, டெய்லி அலாரம் வச்சுட்டு படுக்கிறார். என்ன துபாயில இருக்கும்போது பக்கத்துல ஒரு ரூம்ல நான் இருந்த ரூமுக்கு பக்கத்து ரூம்ல பேச்சுலர் ரூம், அதுல ஒருத்தர் டெய்லி அலாரம் வச்சுட்டு படுப்பார், ஆனா டெய்லி எந்திரிக்கவே மாட்டார். அவருடைய ஆதத்து டெய்லி அலாரம் அடிக்க வச்சுட்டு படுப்பார், டெய்லி எந்திரிக்க மாட்டார். ஒருத்தர் எப்போதும் பள்ளியாசலுக்கே போக மாட்டார், எல்லா வகத்துக்கும் போக மாட்டார். ஒரு நாள் இவர் டெய்லி எந்திரிச்சு அவர் தான் அந்த அலாரத்தை நடந்தது சொல்றேன், அலாரத்தை அமர்த்திக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் பார்த்தாரு இப்படியே டெய்லி வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கேன்னு, எடுத்து அலாரத்தை அமைச்சிட்டு நேர போய் ஒது செஞ்சுட்டு இங்கேருந்து வந்து ஒரு அறை விட்டார் போலாருன்னு. நான் தொழுவ கிளம்பிட்டேன், கிளம்பு ஓ அலாரத்தால நான் தொழுவ கிளம்பிட்டேன், கிளம்பு வா போலாம் இன்னைக்கு தொழுவ அப்படின்னு. கண்ணு முழிக்க முடியல. ஏன் முழிக்க முடியல? அலாரம் எங்க? அப்ப அந்த இபாதத்துகள்ல உள்ள ஈடுபாடு போயிருது. தொழுக மகரிபுக்கு பின்னாடி ஆறு ரக்காயத்தை, ஆறு ரக்காயத்தா, ஒன்றரை மணி நேரம் மொபைல நோண்ட முடியுது. ஒருத்தர் அழகா ஒரு பேராசிரியர் சொல்லும் போது சொன்னார், இன்னைக்கு உள்ள பசங்களுக்கு வேற எதுவும் தேவை இருக்கோ இல்லையோ, ஆனா அவங்களுக்கு இப்படி இந்த மொபைல தடவை சொன்னா அவனுக்கு இருக்க சோகம், அவன் உலகத்தையே மறந்துடுறேன். இன்றைக்கு மத்த எல்லா நாடுகளிலும் அடிக்ஷன் சென்டர் வந்துருச்சு, இன்னும் இன்ஷா அல்லாஹ் கொஞ்ச நாள் தான் இந்தியாவுக்கு அடிக்ஷன் சென்டர். இது இது எப்படி வந்து போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆகி அதிலிருந்து வெளியே வர்றானோ அதே மாதிரி இன்னைக்கு பல நாடுகளில் பேஸ்புக் அடிக்ஷன் சென்டர், டி அடிக்ஷன் மாதிரி, வாட்ஸ்அப் டி அடிக்ஷன் சென்டர். என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பத்து நிமிஷம் பேஸ்புக் பார்க்காது இவனுடைய அப்படியே ஏறுது, கிடுகிடுகிடுகிடுன்னு பிபி ஏறிடுது. அப்படியே அது பாருங்க, இப்படி உலகத்தில் நடக்கிறத கொஞ்சம் திரும்பி இப்படி பாருங்க. அந்த பையன் குனிஞ்சு, ஒரு மாணவர் ஒருத்தர் சொன்னாரு, அவங்க அம்மா தோசை சுட்டு வச்சு கூப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு, அடுப்பாங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கா, இவன் இதுலயே இதுல இதுல இருந்து இந்த உலகத்துக்கு உள்ள இருந்திருக்கான். இன்னைக்கு அப்படித்தான் சொல்லணும், இதுக்கு உள்ள போயிடுறான் எல்லாருமே, வெளியவே கிடையாது. நீ என்ன நடந்தாலும் சரி, பக்கத்துல குலையே நடந்தாலும் இவனுக்கு எதுவுமே அதை பத்தி உண்டான சட்ட பண்ணாத நிலை, ரொம்ப ஒரு மோசமான ஒரு காலம் இது. அப்ப அந்த அம்மா கூப்பிட்டு பாத்துருக்கு, ஒண்ணு இல்ல வந்து ஓங்கி ஒரு அடி மண்டையில போட்டுருக்கு, ஏன்டா தோசையை சுட்டு வச்சுட்டு எவ்வளவு நேரம் வாடா வாடான்னு சொல்லு. ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துருக்கேன், தோசை ரெடி, எங்க அடுப்பாங்கலையில இருந்து இங்க அனுப்பணுமா இவருக்கு, தோசை ரெடின்னு போட்டா நான் வந்திருப்பனே. பாருங்க, ஒரு விதத்தில் இது ஜோவியலா ஜோக்கா தெரிஞ்சாலும் இன்னொரு விதத்தில் இதனுடைய பாதிப்பு நம்மளுடைய மக்களிடத்தில் எந்த அளவுக்கு போயிருக்கு, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப அந்த இயற்கையாக இபாதத்திலே இருக்கக்கூடிய அந்த லஜ்ஜத் மனுஷன்கிட்ட போயிருது, அதெல்லாம் எதுவுமே இல்லை, தொழுணுங்கிறது போயிருது. யார் ஒருவர் வந்து அந்த அந்நிய பெண்களை பார்க்கிற கலாச்சாரத்தை கொண்டார்களோ தஜ்ஜத்துடைய நசீப் கிடைக்காதுன்னு எழுதுறாங்க. அந்நிய பெண்களை பார்க்கிற அந்த லத்தத், அது ஒருத்தர் வந்து அடிக்ட் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில தஹஜ்ஜத்துடைய நசீப் அவருக்கு கிடைக்காது. இடையில ஒரு பத்துவால ஒரு அழகா எழுதியிருந்தாங்க, அதாவது நேரடியாக ஒரு அந்நிய பெண் நடந்து போகும்போது அந்த பெண்ணை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பார்க்க முடியும், ஒரு குறிப்பிட்ட அளவு இப்படி போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு இந்த பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் வாட்ஸ்அப்லயும் இவன் பாக்குறான் இல்லையா, யாரும் பக்கத்துல கிடையாது, எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, இவனும் அந்த உலகமும் தான். சொல்றாங்க ஜினாவினுடைய குற்றம் என்னவோ அது, ஒருத்தன் விபச்சாரம் புரிந்திருந்தால் அவனுக்கு என்ன தண்டனையோ அது. நேரடியா பத்துவா கொடுக்குறான், அல்லாஹ் பாதுகாக்க வேணும். அப்ப அந்த லஜ்ஜத்துல ஒருத்தர் அப்படியே போயிட்டே இருக்காரு அப்படின்னு சொன்னா, இதுல எழுதுறாங்க மத்த எந்த பாவத்தையும் கூட திருத்திக் கொள்ள முடியும். இடையில ரீசெண்டா படிச்ச ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல், ஒருத்தன் வந்து சார மது குடிக்கிறார் அல்லது வேற ஏதாவது வகையான தொடர்பு இருக்கிறது, ஒரு தவறு செய்யறாருனா அவரை கூப்பிட்டு அவருடைய அந்த வெளிப்பாடுகளை பார்த்து கூப்பிட்டு சமூகம் திருத்த முடியும். ஆனால் ஒருத்தன் இந்த சோசியல் மீடியால போய் தப்புல மாட்டினா அப்படின்னு சொன்னா அவனை யாராலும் திருத்த முடியாது. ஏன்னா அவனும் அவன் உலகம் மட்டுமே, வெளியேந்து யாருக்கும் தெரியாது, இல்ல யாரையும் அவனை ஜட்ஜும் பண்ண முடியாது. அவனும் அந்த தப்புல இருந்து அவனே வெளியே வரணும் என்று நினைத்தாலும் கூட அவனுடைய உள்ளம் அதற்கு இடம் கொடுப்பது கிடையாது. ஏன்னா ரொம்ப சேஃப். இப்ப யோசிச்சு பாருங்க, நம்முடைய குழந்தைகளுடைய கரங்களிலே கொடுத்திருக்கக்கூடிய மொபைல்கள், நம்முடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய மொபைல்கள் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. தஹஜ்ஜத் தொழுகணும்னு எல்லாரும் ஆசைப்படுறோம், எத்தனை பேருக்கு தொழுகிறதுக்கு நசீப் கிடைக்குது? இந்த பாவங்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா எங்கே கொண்டு போய் நம்மை விடும்? அந்த பிரியாணி சட்டி கீழே தீய வச்ச மாதிரி தான், எந்த நேரமும் குதிச்சுக்கிட்டே இருக்கான், ஒரே பரேசானி, ஒரே டென்ஷன், எது இருந்தும் கூட நிம்மதி அல்ல. இபாதத்துகள்ல வெறுப்பு வருது, போறதுக்கு நாட்டம் இல்லை, செய்யணும்னு தேவையில்லை, தொழு. பிரம்மாண்டமான பள்ளிகளை கட்டி ஒரு சொப்பு தொழுகிறோம். யோசிச்சு பாருங்க, எங்கு இருந்த சமூகம் பள்ளிகள்ல இடம் இல்லைன்னு ரோடு வரையும் நின்று தொழுதுகிட்டு இருந்தாங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களில் வருகிறது, இங்க அவங்க பின்னாடி அப்படியே வரிசையா உட்கார்ந்தாங்க, இங்க இருந்து ரசூலுல்லாஹி சொன்னாங்க, வர்றவங்க எல்லாம் உட்கார்ந்து ரோட்ல உட்கார்ந்துகிட்டார் ஒரு சஹாபி. அப்படி இருந்த காலம், இன்னைக்கு எல்லாம் சுகமான வசதி, நல்ல ஏசி, நல்ல ஜம்முனு உள்ள வந்தா, நல்ல ஃப்ரெக்ரன்ஸ், நல்ல வாசனையோட இந்த அளவுக்கு அமைச்சு கொடுத்தா ஒரு சொப்பு மேல வர்றதில்லை. ஏன் வர்றதில்லை? பார்க்கணும், யோசிக்கணும். எல்லாருக்கும் கடமை, எல்லாருக்கும் பொறுப்பு. தாய்க்கு மகனை பற்றிய பொறுப்பு, தந்தைக்கு மகனை பற்றிய பொறுப்பு, மகனுக்கு தந்தை பற்றிய பொறுப்பு கேட்கப்படும். யாரும் யாரையும் விட்டுட்டு போறதில்லை, ஒருத்தர் ஒருத்தர். இது வந்து இஸ்லாத்தை பொறுத்த அளவில் இது ஒரு சமூக கட்டமைப்பு. தொழுகைக்கே ஜமாத் வந்தாதான் தொழுகை நடக்க முடியும். ஜமாத் மூணு பேர் வரணும், நோம்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு மூணு பேர் சேர்ந்து பொறைய பார்த்தே ஆகணும், ஜக்காத்து கொடுக்கணும்னா இன்னொருத்தையும் வாங்கியே ஆகணும். எல்லாமே சொசைட்டி பேஸ். இதுல நான் விட்டுட்டு நான் தனியா இருக்க முடியாது, எல்லாரோடையும் இணைந்திருங்க. அப்ப இவர்களை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து கொண்டு வருவதற்கு தான் நமக்கு மார்க்கம் வழிகாட்டுகிறது. அப்ப அந்த தப்பு இருக்கிறதே, மனிதன் செய்கிற பாவங்கள் இருக்கிறதே, அவனை சும்மா விடுறது இல்ல. ஹதீஸ்களிலே வருகிறது. இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த பாவம் செய்யறதுனால ஏற்படக்கூடிய விளைவு, இபாதத்துகள்ல ஒரு மோசம், இபாதத்துகள் பத்தி உண்டான ஆசை இல்ல, குர்ஆன் ஓதணும் தோணல. இப்ப மொபைலுக்கு எவ்வளவு நேரம் குடிந்திருக்கிறான், ஒரு பையனை கூப்பிட்டு ஒரு ரெண்டு பக்கம் ஓத சொல்லுங்க பாப்போம். நமக்கே குர்ஆன் எடுத்து வந்து யாசின் ஓத ஆரம்பிச்ச உடனே என்ன ரொம்ப நேரமாக மாதிரி தெரியுது, மூணு மணி நேரம் வாட்ஸ்அப்ல இருந்தாலும் தெரிய மாட்டேங்குது. ரியாலிட்டியை பத்தி பேசுகிறேன், இந்த சமூகம் எதிர்கொண்டிருக்கிற நிதர்சனமான பிரச்சனைகளை குறித்து பேசுகிறேன், எல்லாரும் யோசிக்க வேண்டிய பிரச்சனை. இது அஜர்த்து இமாம்களுக்கும் அல்லது இந்த சமூகத்தினுடைய தலைவர்களுக்கும் மட்டும் பொறுப்பல்ல, எல்லாருக்கும் பொறுப்பு. எல்லாரையும் இது குறித்து இறைவன் கேட்பான். அதை விட இன்னும் பெரிய கொடுமை என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடையிலே உள்ள தொடர்பாக இருக்கிற மிகப்பெரிய ஒரு வசீலாவாக இருக்கிற துவா, துவா கேட்கறதுக்கு மனசு வர்றதே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சுன்னத் தொழுதுட்டு அதற்கு ஓதுற துவா தனி, நாம் துவாக்கள் எப்படி இருக்கிறது, யோசிச்சு கேட்கறதுக்கு நேரம் இல்லை, ரெண்டு நிமிஷத்துக்கு மேல துவா இல்லை, துவாவே ரெண்டு நிமிஷம் அப்படின்னா அழுக ஆயிரம் மடங்கு. அழுது கேட்கணும், எந்த அளவுக்கு அழுவார்கள், ஹதீஸ்களிலே வருகிறது, உமர் ரலியல்லாஹு தஆலா தாடி நனைந்து கீழே தண்ணி ஓடும். தன்னை படைத்த இரட்சகனிடத்தில் அப்படி கேட்டார்கள். இன்னைக்கு துவா கேட்கறதுக்கு நேரம் இல்லை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எதிலுமே பரக்கத்து கிடையாது, பேபரக்கத்து, எதிலுமே பரக்கத்து கிடையாது. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்தது மாத்திரி இருக்கு, போன வாரம் இப்ப தானே தொழுதும், அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. கேட்டா கியாமத்து அடையாளமா? அது உங்களை அல்ல முடிவு பண்ண சொல்லல. நிறைய பேர் சொல்லிக்கிறது கியாமத்து நேரத்தில் அப்படி வருமா? கியாமத்து நேரத்தில் எல்லாரும் சாராயம் குடிப்பாங்களான்னு அதுக்கு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ்வினுடைய தூதர் நமக்கு எடுத்துக்கிறதுக்காக வேண்டி சொல்லல. பக்தில பரக்கத் இல்லை. நமக்கு இஸ்லாத்திற்கென்றும் அதை புரிதலுக்கென்றும் ஒரு புத்தகம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. கல்லூரி மாணவர்கள், ஸ்கூல் மாணவர்கள் அவங்களுடைய பேஸ்டான இன்னைக்கு இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் ரீடிங் குவாலிட்டி சுத்தமா கிடையாது. அவன் படிக்கணும்னா அவனுக்கு கசப்பு காய தின்னது மாதிரி இருக்கு. எப்படி உருப்பிடுவான், எப்படி உருப்பிடுவான்? அவன் சொல்லும் போதே சொல்றான், அதையும் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க சாருங்களான், நோட்ஸ் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க, எங்க விளங்கும்? அப்ப ரீடிங் கெப்பாசிட்டி சுத்தமாக இல்லை. ஒரு சமூகம் அன்றைய தினத்தில் எழுந்தது நின்றது என்று சொன்னால் அவர்கள் படித்ததன் காரணமாக. அதாவது நான் நேரடியாக பார்க்கிறோம், அல்லாஹுவினுடைய வேதத்திற்கு திருக்குறானுக்கு 1000 வால்யூம் ஒருத்தர் தப்சீர் எழுதியிருக்கார். இப்னு ஷாஹீன் 1000 வால்யூம் எழுதியிருக்கார் தப்சீர். நம்ம வாழ்க்கையில 1000 வால்யூம் படிக்கத்தான் முடியுமா? 1000 வால்யூம் படி, 1000 வால்யூம் ஒருத்தர் எழுதியிருக்கார், என்ன பரக்கத்! அவருடைய நேரத்தில் அல்லாஹ் எவ்வளவு பெரிய பரக்கத்தை சொன்னான். இன்னைக்கு நம்மளும் இருக்கோம், ஆரோக்கியம் இல்ல, உடல்ல இருக்கக்கூடிய ஹெல்த்ல பரக்கத் இல்ல. சின்ன பையன் 20 வயசு 25 வயசு உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, என்னங்கன்னு கேட்டா இடுப்பு வலிக்குதுங்கிறார், கேட்டா சுகருங்கிறார், பிபிங்கிறான், என்னன்னு கேட்டா இல்ல பரக்கத் இல்ல. சின்ன வயது, இந்த வயதுல ஓடி விளையாட வேண்டிய வயது, நோய் அது இது எல்லாம் ஏன்? எல்லாத்திற்கும் மூல காரணம் அது மட்டும்தான், பாவம். நாம் செய்திருக்கிற அந்த பாவம், அது சம்பந்தமான எந்த விதமான அறிகுறிகளும் இல்லாமல், அது சம்பந்தமான மனோநிலையிலே ஒரு குறுகுறுப்பும் இல்லாமல் அல்லான்னு பாடு செஞ்சுக்கிட்டு இருக்க, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா, இன்னும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பொருளாதாரத்தில் பரக்கத் இல்ல, பொருளாதாரத்தில் பரக்கத் இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அன்றைக்கு இருந்த மதீனாவிலும் மக்காவிலும் அவர்கள் என்ன பெருசா சம்பாதிச்சிட்டாங்க? சில பேர் வெளிநாட்டில் போய் வியாபாரம் பண்ணிட்டு வந்தாங்க, மற்றவங்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த கந்தைக்கு போய் வியாபாரம் பண்றது, அல்லது அங்கே இருக்கக்கூடிய பொருள்களை ஒரு அண்ணா ரெண்டு அண்ணா ஒரு பைசா ரெண்டு பைசா இப்படித்தான். ஆனால் எல்லாருக்கும் அன்றைய தினத்தில் அவர்களுக்கு வேண்டிய உணவுப் பொருள்கள் கிடைத்தது, எல்லாம் இருந்துச்சு. ஒரு நேரத்தில் சங்கடமா இருக்கும், ஒரு நேரத்தில் கிடைக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கணவனும் வேலைக்கு போறான், மனைவியும் வேலைக்கு போறான், எல்லாம் போயிட்டு வந்து கடைசியில் டோட்டல் பண்ணி பார்த்தா மீதம் இருக்குது, கடன் கொடுக்க வேண்டி இருக்குங்களா பேங்குக்கு, எல்லா காசும் போயிருக்கு, ரெண்டு சம்பளம், ரெண்டு பேரும் வேலைக்கு போகணும், கான்ட்ராக்ட் போட்டுட்டு தான் குடும்பமே நடத்துறான். கல்யாணத்துக்கு வர்றது முன்னாடியே கான்ட்ராக்ட், நீனும் வேலைக்கு போகணும் நானும் வேலைக்கு போகணும், அப்பந்தான் சமாளிக்க முடியும் சொல்றானா இல்லையா? சரி, அப்படினாலும் சமாளிக்க முடியுதா? அவ்வளவு காசு வந்து எங்க போகுது தெரியல. பொருளாதார ரீதியான பரக்கத் இல்லாத நிலை, கொஞ்சம் காசை வச்சு பெரிய நிலையை உலகத்திலே அடைவது எங்கே? நிறைய காசுகள் இருந்தும் கூட ஒண்ணும் இல்லைங்கிறான். எல்லா காசும் எங்கடா போகுது? ஹாஸ்பிட்டலுக்கு போகுது, அங்க போகுது, இங்க போகுது, சுத்தமாகும். இடையில ஒரு ஆர்டிக்கல் ஹிந்துல எழுதியிருந்தான், ஹிந்துல எழுதியிருந்தான், அதாவது இந்த வேலைக்கு போறவங்களுடைய சூழலை பத்தி, இன்றைய சமூகத்தினுடைய சூழலை பத்தி எழுதியிருந்தான். அதாவது அது அழகான ஒரு கட்டுரை, ரெண்டு பேரும் நம்ம சம்பாதிக்கிறோம், நமக்கு ஒரே ஒரு கிட் போதும் அப்படின்னு எழுதியிருந்தான். ஒரே ஒரு கிட், ஒரே ஒரு குழந்தை, நம்ம ரெண்டு பேரும் சம்பாதிக்க போறோம். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு கட்டுரை எழுதினான், அதே ஹிந்துல வந்துச்சு, இங்கிலீஷ் பத்திரிகையில் எழுதியிருந்தான், அதே ஹிந்துல எழுதியிருந்தான், அதாவது நம்ம ரெண்டு பேரும் இப்ப சம்பாதிக்க போறோம், குழந்தையை நாம் கொஞ்ச நாள் கழித்து தேர்வு செய்து கொள்ளலாம், இப்போதைக்கு தேவையில்லை. எதுக்கு சம்பாதிக்கிற, எதுக்கு ஓடுற? நாம் நம் ஃபேமிலி, நம்ம குடும்பம், நம்மளுடைய சில்ட்ரன்ஸ், இதுக்கு தானே சம்பாதிக்கிறது. குழந்தையே வேண்டாம் என்ற சூழ்நிலை, ஏன்? பாவம். இது எல்லாத்துக்கும் ஆணிவே. அது மட்டுமே ஹதீஸ்களிலே வருகிறது, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் போது சொல்லுகிறான், உங்களுடைய அத்தா டீ கொடுக்கறவங்க கொஞ்சம் அப்படியே பொறுமையா அப்படி கொடுங்க, இவங்களை கலைச்சிடாதீ, உங்களுக்கு எல்லாருக்கும் டீ கிடைக்கும், அதனால திரும்பி திரும்பி பார்க்க வேண்டாம், என்ன மட்டுமே பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் அனுபவத்துல பேசுற பேச்சு. எனக்கு முன்னாடி மட்டும் ஒரு நாள் ஒரு ஊர்ல வந்து டீயை வச்சுட்டான், அங்க உட்காந்துருக்கு ஒரு எட்டி எட்டி பாக்குறாரு, டீயை ஊத்தி காட்டினேன், டீ தான் நீ டெய்லி குடிக்கிற டீ, இது ஒண்ணும் பெருசா இருக்கு, ஏன்னா அது இங்க இருக்கும் போது வேற மாதிரி ஆயிருக்கு, வருமா வராதா வருமா வராதான்னு. அல்லாஹ் அந்த நஃப்ஸை பாதுகாக்கட்டும். அப்ப அல்லாஹு தஆலா இந்த ஆயத்திலே சொல்லுகிறான், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் பிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுடைய நீங்கள் உங்களுடைய சோதனைகள் இருக்கிறதே, வமா அஸாபக்கும் மின் முஸீபா, நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருக்கிறதே, பிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுடைய கரங்களால் நீங்கள் சேர்த்துக் கொண்டது, உங்களுடைய தீமையினுடைய விளைவுகள், நீங்கள் செய்த பாவங்களுடைய விளைவுகள் தான் ஒழுங்கில்லை. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வயாக்கு அன்கசி, உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் ஏதாவது செய்யும் போது அல்லாஹு தஆலா அந்த பாவங்களை மன்னித்துக் கொண்டே இருக்கிறான், ஆனாலும் நிறைய பாவங்கள் சேர்ந்திருக்கிறது, நிறைய பாவம், சின்ன சின்ன கற்கள் சேர்ந்து மலைகள் உருவாவதை போன்று ஆகிவிட்டது. அப்புறம் மலையை உடைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சா அதுக்கு எவ்வளவு சிரமப்படணும், மலையை உடைக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படணும். அப்போ இன்றைக்கு இருக்கிற காலம் இருக்கிறதே, நாம் பாவத்தால் இன்றைக்கு சம்பாதித்துக் கொண்டிருப்பது நிதர்சனமாக அதனுடைய அந்த பிரச்சனைகளை அந்த சூழ்நிலைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதுல இன்னும் சில வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கிற எல்லா நோய்களையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாம் அதிகப்படியால வந்தது, சுகர் கூடிடுச்சுங்கன்னா, சுகர் கூட, பிபி உப்பு கூட திங்காத, அப்புறம் கொலஸ்ட்ரால் கொழுப்பு கூட திங்காத, இப்படி எதை பார்த்தாலும் சரி இல்லாமையிலிருந்து வருவதில்லை. இன்னைக்கு எக்ஸஸ் இருக்கிறதும் எக்ஸஸ், கிடைக்கிறதும் எக்ஸஸ், வர்ற நோய்களும் எக்ஸஸ், இதெல்லாம் எங்கிருந்து வந்தது, எதனால் வந்தது? இதெல்லாம் மனிதர்களாக நாம உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இதை விளங்குறதுக்கு தான் இன்றைய இருப்பு. இப்ப ஒவ்வொருத்தருமே இப்ப இது சொல்லப்பட்ட செய்திகளை நாம் யோசித்து பார்க்க வேண்டும், நம் குடும்பம் எப்படி, நம் வாழ்வு எப்படி, நம்மோடு இருக்கிற நம் சொந்தக்காரர்கள் எப்படி, நம்முடைய தாய் தந்தை எப்படி எப்படி இருக்கும், நம்முடைய ஸ்கூல் எஜுகேஷன், நம்ம போற இடங்கள்ல, நம்முடைய கல்லூரியில் நாம் எப்படி நடந்து கொள்ள நடத்தாட்டப்படுகிறோம், எல்லாம் நாம் செய்த பாவங்களுடைய விளைவுகள் தான். அதை விளங்குறதுக்கு தான் இன்னைக்கு இரவு அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லும் போது ஒரு இடத்துல சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் சின்ன விதமான பாவம் செய்திருந்தாலும் அதை உங்கள் கண்முன்னே நீங்கள் கண்டுகொள்ளுவீர்கள். மிஸ்கால தர்ரா என்று சொன்னால், இன்றைக்கு உதாரணம் ஆட்டம் சொல்றாங்க இல்லையா, ஆட்டம் அணு, அந்த அணுவைத்தான் அல்லாஹு தஆலா சொன்னான், அணுவளவும் நீங்கள் நன்மை செய்திருந்தால் அல்லாஹ் அத்தனையும் கொண்டு வந்துருவான். நீங்கள் அணு அளவு பாவம் செய்திருந்தால் அந்த பாவமும் அங்கே கொண்டு வந்து சேர்க்கப்படும், அந்த பாவத்திற்கும் பரிகாரம் உண்டு, அந்த பாவத்திற்கும் தண்டனை உண்டு, அணு அளவும் விடப்பட போவதில்லை. அப்போ இப்ப அந்த பாவங்களுடைய விளைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, நேரடியா தாக்குறது இல்ல, கரண்ட் மாதிரி, கரண்ட புடிச்சா மூத்தா போடுவீங்கன்னு சொல்றான் ஒருத்தர் சொல்றார், கரண்ட் பிடிச்சா சாக்கடிக்கும் நீங்க இறந்து போயிருவீங்க. நம்ம யாராவது கரண்ட பிடிச்சு பார்த்துருக்கோமா, கரண்ட் அண்டு தொங்குது, கம்பி வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த கம்பியை பிடிச்சா மூத்தாயிருவோம், நம்ம போய் எங்க மூத்தாவறேன் நான் பார்ப்போம், சாக்கு எங்க அடிக்கும், நான் யாராவது பிடிக்கிறோமா, பாம்பு வேகமா ஓடுது அல்லது ஒரு நட்டுவாக்களி போகுது, டே கொத்திருண்டா அப்படிங்கிறான், நட்டுவாக்களி கடிச்சிருண்டான், நீ என்ன சொல்றது, நான் புடிச்சு பாக்குறேன், நீ எவனா போய் புடிச்சு பாக்குறானா, பயப்படுறான், அதை கண்ட உடனே ஓடுறான், ஏன் அப்படின்னு கேட்டா, பாம்பு இருக்கிறதே கரண்ட் இருக்கிறதே ஒரு தடவை தண்டனை தான், அடுத்தவர் இருக்கவே மாட்டார், ரூகா பாம்பினுடைய தண்டனை எப்படி போட்டுச்சுன்னா ஆள்காளி, கரண்ட் போட்டுச்சுன்னா ஆள்காளி. ஆனால் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இறக்கப்பட்டு உன்னை விட்டு வச்சிருக்கேன், நீ என்ன பாவம் செய்தாலும் கூட உனக்கு உணவு கொடுத்து உனக்கு எல்லா வகையான அந்த சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி உன்னை வைத்திருப்பது உன் மீது நான் வைத்திருக்கக்கூடிய இரக்கம், அதை தவிர வேற ஒன்னும் செகண்டரி கிடையாது. அப்ப நீ அந்த விஷயத்துல எவ்வளவு கவனமா இருக்கணும், எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணும், அல்லாஹ் தஆலா கேட்கிறான். ஹதீஸ்களிலே வருகிறது. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா நஸு மா துக்கிருபி ஃபதஹ்னா அலைஹிம் அபவாப குல்லி ஷை. ஃபலம்மா நஸு மா துக்கிருபி, குரானும் ஹதீஸும் எந்த செய்திகளை நமக்கு சொல்லி தந்ததோ அதை ஒரு மனிதன் மறந்து இருக்கிற போது, பாவம் செய்யாத அப்படின்னு குரான் சொல்லுகிறது, ஹதீஸ் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் அதை மறந்துட்டான், அவன் பாட்டுக்கு எனக்கு என்னன்னு பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கான், என்ன நடக்கும், என்ன நடக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பலம்மா நசு மா துக்கிருபி, அந்த குர்ஆன் சொன்னதை நீங்கள் மறந்த போது, ஃபதஹ்னா அலைஹிம் அபவாப குல்லி ஷை. இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய நேரடியான பிரச்சனை, நல்ல தொழு வர்றவருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காரு, ஒரே சோதனையா இருக்கு. அவரே சொல்றாரு, பக்கத்து வீட்டுக்காரே ஜும்மாக்கு மட்டும் வருவேன் அல்லது ஈதுக்கு மட்டும் வருவான், என்ன அழகா இருக்காம்ப, எவ்வளவு காசு கொட்டி கிடக்கு, என்ன சுகபோகமான வாழ்க்கை, நான் அல்லா அல்ல அஞ்சு வேலை தொழுகிறேன், ஜும்மா தொழுகிறேன், தராவி தொழுகிறேன், அல்லாஹ் என்ன இப்படி சோதிக்கிறானே, சொல்றமா இல்லையா? அல்லாஹ் அந்த ஆயத்துல சொல்றான், பலம்மா நசுமா துக்கிரோபே, குர்ஆனிலும் ஹதீஸிலும் எந்த எச்சரிக்கைகளை நாம் சொன்னோமோ அதை அவர்கள் மறந்திருந்த போது, அவர்களுக்கு நினைவூட்டப்பட்ட செய்திகளை அவர்கள் மறந்த போது, அவர்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லா வசதிகளையும் நாம் ஏற்படுத்தி தருவோம். சோபிஸ்டிகேட்டட் லைஃப், எல்லாம் சோகமா இருக்கும், கார் வரும், வீடு வரும், பங்களா வரும், எல்லாம் எல்லாம் சொல்றான். அவங்க அப்படியே போய்கிட்டே இருக்கும் போது நாம் அவர்களை ஒரு பிடி பிடிப்போம், அந்த பிடியிலிருந்து அவர்களால் மீளவே முடியாது, ஒரே பிடி. அப்ப வசதி வாய்ப்புகள் வருகிற போது இன்னும் எச்சரிக்கை தேவை என்று இந்த வசனம் சொல்லுகிறது. வசதி கூடுது, வாய்ப்புகள் கூடுது, இன்னும் நமக்கு எல்லா உபகரணங்களும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இன்னும் கவனமாக அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கு என்ன வழி இருக்கிறதுன்னு பார்க்கணுமே ஒழிஞ்சு, நாம தள்ளி போனோம் அப்படின்னு சொன்னா அந்த வசதி வாய்ப்புகளே நமக்கு எதிராக அமைந்துவிடும், அதே நம்ம கழுத்து அறுத்துரும். குர்ஆன் சொல்லுகிறது, என்னுடைய வாசகம் அல்ல அல்லாஹ்வினுடைய வாசகம் சொல்லுகிறது சகோதரர்களே. அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நாம் வாழுகிற சூழ்நிலையில் ஒரு மனுஷன் பாவம் செய்ய 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 என்ன ஆயிருது, பள்ளிவாசல்கள் பாவத்தை பத்தி நிறைய பேசப்படுகிறது, பாவம் மன்னிப்பு கேளுங்க, அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க. இன்றைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு புத்தகம் ஒன்று படித்தேன், அந்த புத்தகத்தினுடைய பெயரு யூ கேன் ஹீல் யுவர் லைஃப் என்று சொல்லுகிற ஒரு புத்தகம், லூயிஸ் எல்ஹே என்ற ஒரு அம்மா எழுதினது. ஒரு சமகால இப்போது வாடுகிற ஒரு அமெரிக்காவினுடைய ஒரு ஆசிரியர் அவர், யூ கேன் ஹீல் யுவர் லைஃப் அந்த புத்தகத்தினுடைய பெயர். அந்த அம்மாவுக்கு கேன்சர் வியாதி, போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டான், உங்களுக்கு கேன்சர் தான், இன்னும் கொஞ்சம் நாள்ல போய் சேர்ந்துருவியன். அந்த அம்மா அதுல இருந்து வெளியே வந்து, இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது அப்படின்னு ஆன்மீக ரீதியாகவும் மருந்து இல்லாத சில சூழ்நிலையையும் அந்த அம்மா தேடுது, தேடி சுத்தமா அந்த கேன்சர்ல இருந்து கியூர் ஆகுது. ஆயிட்டு அந்த அம்மா எழுது, இது எப்படி தெரியுமா ஆச்சு, நான் செய்த அந்த தவறுகளுக்கு நான் மன்னிப்பு கேட்டேன், அது என் கேன்சரை குணப்படுத்தியது. இவன் சொன்னா ஒத்துக்குவான். அந்த புத்தகம் கோடிக்கணக்கில் இன்னைக்கு வித்திருக்கு, அது தமிழ்லையும் எழுதப்பட்டிருக்கிறது அந்த புத்தகம். இதே மாதிரி யாராவது வெளியே வந்து அடி வாங்கி உத வாங்கி நான் இப்படிலாம் செஞ்சேன் நல்லா போயிட்டேன் அப்படின்னு சொன்னா அப்படின்னு கேட்கிறான். ஆனால் அல்லாஹ் சொன்னான் என்று சொன்னால், பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், ஒரு காலம் வரும், 2016 ஃபித்னாவினுடைய காலம், கடுமையான மோசமான ஃபித்னா, நீங்கள் உலகத்திலே வாழ, அதாவது தரையிலே இறங்கி தெருவிலே உங்களால் நடக்க முடியாது, அவ்வளவு சோதனைகள், குடும்பம் சோதனை, உங்களுடைய உடலே உங்களுக்கு சோதனை, ரூஹ் எப்ப வெளியே போகணும், இந்த சோதனை வந்துச்சு, இது மாதிரி வந்துச்சுன்னா அப்ப என்ன செய்யறதுன்னு கேட்ட கேள்விக்கு பெருமானார் சொன்னார்கள், கிதாபுல்லாஹ் ஃபீஹி நபவுமா கபலக்கும் வ கபருமா பாதக்கும் வ ஹுக்முமா பைனக்கும் வ ஹுவல் ஃபஸல் லைஸ பில் ஹஸல் மன் தரக்கஹு மின் ஜப்பாரின் கஸ்தமஹுல்லாஹ் இப்தகல் ஹுதா பிகைரிஹி அதல்லஹுல்லாஹ் வ ஹுவ திக்ருல்லாஹில் ஹகீம் வ ஹுவ ஸிராத்துல் முஸ்தகீம் லா தஸீகு பிஹில் லஹ்வா வ லா தல்தபிசு பிஹில் அல்சினா வ லா யஷ்பஉ மின்ஹுல் உலமா மன் கால பிஹி சதக் ومن عمل به اجر ومن حكم به عدل ومن دعا اليه هدي الى صراط مستقيم அப்படின்னு ஒரு பெரிய குத்துபாவை கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆன்னா என்ன, என்ன குர்ஆன்னா என்ன, நீ எப்படி பாக்குறீங்க, அதை அது ஒரு கண்ணாடி. பெருமானார் சொன்னார்கள், அது ஒரு காலம் காட்டும் கண்ணாடி. பீஹி நபவுமா கபுலக்கும், உங்களுக்கு முன்னுண்டான எல்லா வரலாறுகளையும், ஆதம் படைப்பதற்கு முதல் இந்த உலகத்தை அல்லாஹ் எப்படி சிருஷ்டித்தான், வானமும் பூமியினுடைய கிரியேஷன் எப்படி ஆச்சு. இன்னைக்கு சொல்றான் இல்லையா, பிக் பேர்ன் தியரி, அல்லாஹ் சொல்றான், பெருமானார் சொன்னார்கள், அது எல்லாம் குர்ஆனிலே உண்டு. பீஹி நபவுமா கபுலக்கும் வ கபருமா பஅதகும், நீங்கள் மௌத்தாகி இன்னும் ஒரு 500 ஆண்டு காலம், 600 ஆண்டு காலம், 5000 ஆண்டு காலத்திற்கு பின்னே இந்த உலகத்தில் என்ன நடக்கும் என்ற செய்தியும் அல்லாஹ் குர்ஆனிலே வைத்திருக்கிறார். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றது உண்டு. இன்னைக்கு டெல்லியில போய் நின்று அந்த இடைய அந்த ரோட்ல நின்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, என்ன அழகான ஒரு ஊர் டெல்லி. போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு கூடிய அந்த ஓல்டு டெல்லி இருக்கிறதே பூராத்தையும் கட்டிடவாகிதான். இன்னைக்கு நம்ம ஒரு மண்ணடி மாதிரி ஆகி போச்சு அது. ஆனா அந்த நியூ டெல்லின்னு ஒரு ஒரு ஏரியா டெவலப் பண்ணி வச்சிருக்கான். அருமையான வளவளவள ரோடு, 100-120 கார்கள் போகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த டெல்லிய 800 ஆண்டுகளாக தக்க வைத்திருந்த முகலாய மன்னர்கள் அவுரங்கசீப் அல்லது அதற்கு முன்னாடி ஷாஜஹான், யாராவது ஒரு ஆளை இன்னைக்கு கபிரிஸ்தான்ல போய் எழுப்பி விட்டு நீங்க வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு வந்து டெல்லிக்கு நடு ரோட்ல நிப்பாட்டணும்னு வச்சுக்கங்களேன், அந்த ஆள் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். அந்த ஆள் கிருகிருன்னு சுத்திரும், என்னடா இது சர்ருபுருன்னு போகுது, இது என்னன்னு கேட்பான். அந்த ஏமா இப்படியே போதே, இது என்ன, இதாயா காரு, என்ன காருனா, இது அமுக்குனா நீ இப்படி போவேன். அவன் காலத்துல எல்லாம் ஒருத்தன் இங்கிருந்து பக்கத்து ஊருக்கு போனாலே பல்லாக்கு கேட்டணும், செண்டாக்கு மாதிரி அவனை தூக்கி உள்ள படுக்க வச்சு தூக்கிக்கிட்டே போவேன். அதுக்கு ஒரு 4 பேர் வேணும், பக்கத்து ஊருக்கு போறதுக்கு 1 வாரம் ஆகும். இன்னைக்கு நினைச்ச மெட்ராஸ் காலையில போயிட்டு சாயங்காலம் திரும்பி வந்துடுறாரு. இங்கே இன்னும் அங்கெல்லாம் இருக்கிறது இன்னும் அதிவேக ரோடுகள். நினைச்சா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல அவனுக்கு விசிறி விடணும்னா 3 பேர் வேணும், பக்கத்துல நின்று ஒரு பொம்பளையோ யாரோ போட்டு இப்படி அந்த பெரிய இதை வச்சு ஆட்டிக்கிட்டே இருக்குன்னு அதுல இருந்து காத்து வரும். இன்னைக்கு எதுவும் கிடையாது, கார்ல ஏறி உட்காந்து தேசியப்பட சரணடி குளிர்ந்த காத்து. ஷாஜஹான் என்ன ஆவார், அங்கே படுத்துக்குவார், நானே மூத்தாயிரம் ரெண்டானு ஏன் விளங்காது. அடக்கு என்னடா இதெல்லாம், கொஞ்ச காலத்துக்குள்ள இப்படி கண்டுபிடிச்சு தொலைச்சிட்டியல. நம்ம சாப்பிட்ட சாப்பாடுக்கு அந்த காலத்துல சாப்பிட்டது, இன்னைக்கு பிஸாவை கொண்டு போய் முன்னாடி வச்சா அவர் என்ன ஆவாரு, இன்னைக்கு பர்கருங்கிறான் பிஸாங்கிறான், இன்னைக்கு சாப்பாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கு. இன்னும் ஒரு 5000 வருஷம் கழிச்சு யோசிச்சு பாருங்க, நம்மளை கூட்டிகிட்டு வந்து விட்டாலும் விளங்காது. இதே திருச்சியில குறிஞ்சி நகர்ல கொண்டு வந்து நம்மளை ஒரு 5000 வருஷம் கழிச்சு விட்டோம்னா இது எங்கேயா இருக்குன்னு, இதெல்லாம் டெவலப்டு சிட்டி ஆயிரும், எங்கேயோ போயிரும். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டா இது பூரா கருவந்தோப்பா கிடந்தது, ஆளுக நடமாட்டமே பயப்படுவாங்க அப்படின்னு சொன்ன ஏரியா இன்னைக்கு நமக்கே விளங்குது. அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், பெருமானார் சொன்னார்கள், குர்ஆனிலே முடிய போகிற வரை எல்லா செய்திகளையும் அல்லாஹ் அதிலே பதிந்து வைத்திருக்கிறான் சொல்லிட்டு பெருமானார் சொல்லுகிறார்கள், ஃபீஹி நபவுமா கபலக்கும் வ கபருமா பஅதகும் வ ஹுக்முமா பைனகும். இது எல்லாத்தையும் விட ஒரு ஸ்பெஷலைசேஷன் என்ன அப்படின்னு சொன்னா, குர்ஆன்ல நீங்கள் தினந்தோறும் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்திக்கிற இஷ்யூஸ், உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள், டொமஸ்டிக் இஷ்யூஸ், சோசியல் இஷ்யூஸ், வெளியே போகும்போது நீ வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறாயோ அத்தனைக்கும் சொல்யூஷன் சொல்லுகிற ஒரு கருவிதான் குர்ஆன். அத்தனைக்கு இருக்கு, இன்றைக்கு கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல்ல இருந்து ஒரு செய்தி போட்டிருந்தான், இப்ப சண்டை நடந்துகிட்டே இருக்கு இஸ்ரேல்ல, அவன் போட்டிருந்தான் ஹவு டு கல்டிவேட் இன் அவர் ஃப்ளோர்ஸ், புதுசா ஒரு செய்தியை கண்டுபிடிச்சான். அங்கெங்க போய் இன்னைக்கு வந்து காவேரி டெல்டால தண்ணி விடலன்னா நம்மளால விவசாயம் ஆகல, 10 பேர் செத்து போயிட்டாங்கண்ணா, எலிய புடிச்சு தின்னாங்கண்ணா, தண்ணி வரலன்னா இப்படி மௌத்துங்கண்ணா, இப்படிலாம் சொல்றான்ல. அந்த நாட்டுல சண்டை நடத்துக்கிட்டு இருந்த நாட்டுல எனக்கு வேண்டிய அரிசியை என்னுடைய புளோர்ல மாடியிலே நான் எப்படி உற்பத்தி செய்து கொள்வது, நீ கண்டுபிடிச்சிட்டான். கேட்டா அந்த டெக்னாலஜி எல்லாம் இன்னும் இந்தியாவுக்கு வரதுக்கு இன்னொரு 300 வருஷம் ஆகும், ஆனா டெக்னாலஜி உலகத்துக்கு வந்துடுச்சு. அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சவன்ட்ட எங்கேந்திரா கண்டுபிடிச்சிருக்கு, ஃப்ரம் த குர்ஆன், ரொம்ப சைலண்டா ரொம்ப குர்ஆன். நம்ம படிக்கிறத விட மிக நன்றாக யஹூதிகளும் நசாராக்களும் குர்ஆனை படித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதிலிருந்து அவர்களுக்கு இன்றைக்கு விஞ்ஞான யுகத்திற்கு தேவையான எல்லா செய்திகளையும் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள், யூஸ் பண்ணிக்கிறான், பயன்படுத்திக்கிறான். ஆக பாவமான ஆளுக நம்ம மட்டும்தான், என்ன இது எங்களுக்கு சொந்தம், இதை வந்து நாங்க துண்டுல சுத்தி வச்சிருவோம், இதை வந்து ரொம்ப கண்ணியமா வச்சுக்குவோம், எதையும் செய்யவே விடமாட்டோம் இத அப்படின்னு சொல்லி சொல்லி பொத்தி பொத்தி வச்சு, இதனால போர்வைக்குள்ள பொத்தி போன ஆளுக, கபருக்குள்ள போன ஆளுக ஒரே சமூகம் இந்த சமூகம் தான். ஹதீஸ்களிலே வருகிறது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த தகப்பனா எந்த தாயோ தன்னுடைய குழந்தைக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற எழுத்தை படிப்பித்தார் என்று சொன்னால், இன்னைக்கு மதரசாவுக்கு அனுப்புறோம், ஸ்கூலுக்கு அனுப்புறோம், மதரசாவுக்கு போயிட்டு வந்த பிள்ளைகிட்ட இந்த பிள்ளை என்ன ஓதி இருக்கு நிறைய பேர் கேட்கறது இல்ல, அம்மா கேப்பா பாப்பா கேட்கறது இல்ல. ஹதீஸ்களிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய மகனையோ மகளையோ அழைத்து பக்கத்துல உட்கார வச்சு மதரசாவுக்கு போனிய என்ன ஓதுன ஓதி காமின், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அந்த பிள்ளைய அதை ஓத சொன்னான், அல்லது அலிஃப் லாம் மீம் தாலிக்கல் கிதாப்னு அது ஓத ஓத கேட்டா, இதுல பெரிய குத்துனா வாப்பாக்கு ஓத தெரிஞ்சாதான் இதுல, அது 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 பெரிய குடும்பம். அது அப்புறம் ஏன்னு கேட்டா துபாயில இருக்கும் போது பாத்திருக்கேன், ஒரு மஜ்லிஸ்ல ஒரு மஜ்மால உட்கார்ந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு குரான் ஓத தெரியும் அப்படின்னு சொன்னா கையை தூக்குங்க அப்படின்னா, மலையாளி மஜ்லிஸ் இருந்தா 99 பேர் தூக்குவான், ஒரே ஒருத்தர் மட்டும் தான் தூக்க மாட்டான், 99 பேர் கை தூக்குவாங்க, யாருக்கெல்லாம் குரான் ஓதுது எல்லாருக்கும். அந்த ஒரு ஆளை கூப்பிட்டு கேட்டா வீட்டுல ஓத போன எங்க அம்மாவும் அத்தாவும் ஓத அனுப்புன நேரத்துல ரெண்டு பேரை ஏமாத்திட்டு நான் அங்கிட்டு சுத்திட்டேன், அதனால அல்லாஹ் தந்த தண்டனை அம்மாவேன். ஆனா நம்ம ஆளுக 99 பேர் கை கீழே தான் கிடக்கும், யாராவது ஒருத்தனா ரெண்டு பேரை தூக்குவாங்க. ஏங்க நீங்க எல்லாம் ஓத போலியான்னா, போனோம் மதரசாவோட விட்டுட்டோம், பெருமையா வேற அது, நாங்க ரொம்ப நாளா அதுல இணக்கமே இல்லைன்னு தலவாணி மாதிரி அக்கௌண்ட்ஸ் புக்கை மண்டையில ஏத்துறதுக்கு முடியுது, எல்லாம் யோசிச்சு பாக்கணும், தலவாணி மாதிரி இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் புக், வெளிநாடுகள் போயிட்டா தேவைக்கேற்ப என்னெல்லாம் ரியாக்ட் பண்ணுமோ எல்லாம் செய்யறான், ஷூ போட்டதே இல்லன்னா அங்க போனோம்னு ஆபீஸ்ல போட்டுக்கிறான், கை கட்டி பழக்கமே இல்ல கெட்டுறான், கருத்தை இறுக்கி நிக்குது, சாப்பாடே உள்ள போக மாட்டேங்குது, என்ன கொடுமை இது அப்படின்னாலும் டைய கட்டிக்கிறான் காசு வேணும்னு. ஆனா இது அல்லாஹ்வோட வேதத்தை இடையில எடுத்து அது எங்களுக்கு வேண்டாம். ஹதீஸ்களினுடைய கருத்தாக இருக்கிறது, நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள், ஒரு மனிதனுடைய இதயத்திலே பாவம் அதிகமாயிருச்சுன்னு சொன்னான், ஆயத்திலே வருது அல்லாஹ் சொல்றான், இதா பலமு அம்புசஹும் ஜக்கருல்லாஹ் ஃபஸ்தக்ஃபரூ லிதுனூபிஹிம் வமன் யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ். ஒரு மனிதன் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டால், அநியாயம் செய்து கொண்டான்னு அந்த இடத்துல என்ன, ஒரு மனிதன் தனக்குத்தானே தன்னுடைய நப்சுக்கே பாவம் செய்து கொண்டான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடட்டும். வமை யஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர மன்னிக்கிறதுக்கு இந்த உலகத்துல எவன் இருக்கான். இன்னைக்கு அந்த புக்கு சொல்றேன், ஒரு புக்கு ஒரு அம்மா எழுதிக்கிச்சுன்னு, அந்த கேன்சர்ல இருந்து அந்த அம்மா எழுதியிருக்கு, அதுகளுக்கு என்னன்னு தெரியல, ஆனா இடம் வரையும் வந்துட்டாங்க, இந்த கோர்ட்ல வந்து நிக்கிறாங்க, அவர்களுக்கு அறிவு என்னன்னு தெரியல. அந்த அம்மா சொல்லுது, என்னை நானே மன்னித்துக் கொண்டேன், அறிவு இல்ல, இது சம்பந்தமான செய்தி இல்ல, வழிகாட்டுதல்கள் இங்க வரையும் போவல, அதனால எப்படியோ ஒண்ணு மன்னிக்கணும், நானே என்னையே மன்னிச்சுக்கிறேனா, நான் என்னையே மன்னிச்சுக்கிறதுனாலயே ஒரு ஒரு ஆளுக்கு கேன்சர் நல்லாவதுன்னா, உண்மையிலே நம்மை படைத்தவனிடத்திலே ஒரு மனிதன் போய் அன்றாடினால் என்று சொன்னால் என்ன நடக்கும். ஹதீஸ்களிலே வருகிறது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅரி பனி கல்ப், ஆட்டினுடைய பனு கல்பு என்று சொல்லக்கூடிய கல்பினுடைய கல்பு என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தார் ஒரு கூட்டத்தார் அவர்களுடைய ஆட்டின் ரோமம் அளவிற்கு பாவம் செய்திருப்பவர்களை கூட அல்லாஹு தஆலா இன்றைக்கு மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். அந்த பாவம் மன்னிப்பு தானே முக்கியம். அப்ப அந்த பாவம் ஏறி ஏறி மனதிலே என்ன ஆகி விடுகிறது, இன்றைக்கு நமக்கு நம்முடைய பெரியவர்கள் சொல்லித் தருகிறார்கள், ஹதீஸ்களுடைய வாயிலாக விளக்கத்தில் எழுதுகிறார்கள், ஒரு மனுஷன் பாவம் செஞ்சு செஞ்சு கடைசியில் என்ன ஆயிருது அப்படின்னு சொன்னா, ஒரு விதமான வெறுப்பு, அடுத்து எதை கேட்டாலும் பொய், எதை கேட்டாலும் பொய். வீட்டில் ஒரு பையன் தப்பு செஞ்சுட்டு வரான் அப்படின்னு சொன்னா, ஏன்பா எங்க போனா அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஒரு உடனே ஒரு காரணம், அப்புறம் அதுவான்னு கேட்டா அதை மறுக்கிறதுக்கு இன்னொரு காரணம், அப்புறம் அதை மறுக்க இன்னொரு பொய், பொய் சேர்ந்து 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 எந்த அளவுக்கு ஆயிருது அப்படின்னு சொன்னா, அவனுடைய மனம் இறுகி விடுகிறது. ஹதீஸ்களிலே வருகிறது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனுஷன் ஒரு தடவை பொய் சொல்றான், அந்த பொய்யை உண்மைப்படுத்த மறு தடவை பொய் சொல்றான், இவன் பொய் சொல்லி 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 கடைசியில எந்த அளவுக்கு ஆயிருதுன்னா, அவனோடு இருக்கக்கூடிய மலக்குகளை இவனை கத்தாப் என்று எழுதுகிறார்கள், பொய்யன். எவன் பொய்யன் என்று மலக்குகளால் எழுதப்படுகிறானோ, அவனுக்கு சாட்சி சொல்லப்படுகிறதோ, அவன் நரகவாதி என்று பெருமானார் சொன்னார்கள். அப்ப அந்த அளவுக்கு போயிடுறான். அப்ப ஒரு மனிதனுடைய மனம் இறுகி விடுகிறது. இரண்டாவது, இபாதத்துகள்ல வெறுப்பு வரும். நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இபாதத்துகள்ல வெறுப்பு, போறதுக்கே பிடிக்கல, தொழுக பிடிக்கல, ஜக்காத் கொடுக்க பிடிக்கல. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், வலா யூதுன ஸலாத இல்லா வஹும் குஸாலா வலா யூதுன ஜக்காத வஹும் காரிஹூன். குர்ஆன் சொல்லுகிறது டபுள் ஸ்டெப், நல்ல பார்க்க வேண்டிய வசனம் அது. வலா யூதுன ஸலா இல்லா வஹும் குஸாலா, அவர்கள் தொழுகைக்கு வந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படி வருவாங்க அப்படின்னு சொன்னா, குஸாலா சோம்பேறித்தனத்தோடு, கேஷுவலா எப்படி வருவாங்க? குர்ஆன் சொல்லுகிறது ஒன்னாவது சுஸ்தி, சோம்பேறித்தனம் இருக்கும், ரெண்டாவது கேஷுவல்னஸ் இருக்கும். அவர் வந்து தொழுதுட்டு இங்கிருந்து வெளியே போவார், முதோர காயத்தில் என்ன சூரா ஓதனும் அவருக்கே தெரியாது, ரெண்டாவது என்ன ஓதனும் துவா கேட்டமா கேட்கலையா தெரியாது. சார் இங்க தொட்டு பார்க்கணும், என் தொழுகைகள் எப்படி இருக்கிறது? அல்லாஹ் சொல்றான், வலா யூன சலாத்த இல்லா வஹும் குஸாலா, தொழுகையில நிற்கும் போது எந்த விதமான கவனமும் இல்லாமல் தான் நிற்பார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்துல சொல்லுவான், தொழுகையாளிகளுக்கென்றே ஒரு நரகத்தை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். எல்லா மக்களும் நின்று கொண்டிருக்கிற போது அல்லாஹு தஆலா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிற போது சில பேரை கூப்பிடுவான், நீ எல்லாம் தொழுதியா இங்க வா, நீ தொழுதியா இங்க வா, நீ தொழுதியா இங்க வா, நீ தொழுதியா இங்க வா. ஜபானியாக்களை அழைத்து சொல்லுவான், நரக அந்த காவலர்களை இந்த பயல்களை பூரா பிடிச்சு அந்த நரகத்துக்குள்ள போடு. தொழுதா நரகமா? டேயா கொடுமை இது, தொழுதா சொர்க்கம் போலான்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம், தொழுதா நரகமா? குர்ஆன் சொல்லுகிறது, அந்த வசனத்தின் அஜர்த்து திரும்ப திரும்ப ஓதுறார், வயலுள்ளில் முசல்லீன், தொழுகையாளர்களுக்கென்றே வயல் என்ற நரகத்தை நாம் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், ஏன் தொழுதா நரகமா, என்னடா கொடுமை? கேள்விக்கு அல்லாஹவே பதில் சொல்லுகிறார், வயலுள்ளில் முசல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், they are stand in their prayer with casualness. அவர்களுடைய தொழுகைகளில் தன்னை மறந்து நின்றவர்கள், தன்னை மறந்துனா அல்லாஹ்வுக்கு பயந்து நிக்கிறது இல்ல, ஏனோ தானோ என்று தொழுதவர்கள். அல்லாஹ் சொல்றான், அந்த தொழுகை எனக்கு தேவையில்லை, அவனை பூரா பிடிச்சு தனி நரகம், ஸ்பெஷல் ஸ்குவாட், ஸ்பெஷல் செல், தூக்கி போடுறான் அவனை. தேவையா? தேவையா? அப்ப ஏதோ ஒரு நிலையிலே நாம் இறங்கி வந்து தொழுதாலும் அந்த தொழுகையும் நம்மை நரகத்திற்கு கூட்டிக் கொண்டு போகிற தொழுகை. அல்லாஹு அக்பர், எந்த அளவுக்கு பாருங்க மனிதன் செய்கிற பாவம். ரெண்டாவது, முதல்ல சொன்னாங்க அவன் பொய் சொல்ல ஆரம்பித்து விடுவான், ரெண்டாவது பாவம் செய்ய செய்ய ஒரு மனிதனுக்கு இபாதத்துகள்ல நாட்டமே வராது. பள்ளியாத்துக்கு பயம் கேட்கணும், பராத் இரவு பாவம், அப்போ 1008 வேலை இருக்கு, என்ன வேலைப்பா அப்படி செஞ்ச அப்படின்னு பயான் முடிச்சுட்டு போய் கேட்டா உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துருப்பான், அந்த மொபைல தடவிக்கிட்டே இருப்பான், அதுல இல்ல அந்த சுகம், இதுல இல்ல, பிடிக்கல வர்றதுக்கு. வெள்ளிக்கிழமை கடைசி நேரமா போய் அந்த அஜர்த்து போடுற பிளேடு தாங்கலங்க, இதுலயும் வந்து பின்னாடி உட்கார்ந்து மொபைல் நோண்டவன் நிறைய பேர் இருக்கா. ஆனா உண்மைங்க, உண்மை நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டே தான் இருக்கு. கொடுமை, கொடுமை. யாரிடத்திலே வந்து பேசுவதற்கு எப்படி ஒரு சூழல்? ஒரு ஒரு வீணா போன ஒரு பஞ்சாயத்து மந்திரி இல்ல பஞ்சாயத்து போர்டு தலைவர், ஒரு விஏஓ அல்லது ஒரு ஒரு சிஎம், ஒரு முதலமைச்சர் அல்லது ஒரு ஜனாதிபதிக்கு முன்னாடி போனோம் அப்படின்னு சொன்னா ஒரு அவார்டு வாங்க போறதுக்கு ஒரு மாசமா கூட்டு போய் நடத்தி நடத்தி காமிப்பான். எல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கூட்டிட்டு போயிருவோம் அவார்டு வாங்கணும்னா. ஏன்னு கேட்டா செக்யூரிட்டி ரீசன், அவர் இங்கதான் உட்காருவாரு, நீ 15 அடி மட்டும்தான் நடக்கணும், அவார்டை வாங்கிட்டு 15 அடி பின்னாடியே வரணுமா. அதனால அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கறானா, அதுல ஏத்தி விட்டு அந்த ஸ்டேஜ்ல 15 அடி நடந்து போக சொல்லுவான், வாங்குற மாதிரி ஒரு பாவலா பண்ணிட்டு 15 அடி பின்னாடியே வந்து இறங்கி வரணும். ஒரு அட்லீஸ்ட் நாளை காலையில் அந்த அந்த வேலை காலியா போச்சு ஜனாதிபதினா, அவனும் நம்மளை விட கேவலம், விவிஐபி ரெட் கார்பெட். ஆனா எல்லா உலகத்தையும் படைத்து உன்னை ஒவ்வொரு மூச்சுக்கும் உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற, உனக்கு உணவு கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து எல்லாம் கொடுத்து அல்லாஹ்வினுடைய மஜ்லிஸ், அல்லாஹ் இங்கு இருக்கிறான், அல்லாஹ் உன்னோடு பேசுகிறான், தொழுகையிலே நீ நின்று ஃபாத்தியா ஓதும் போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் உடனே அல்லாஹ் முன்னாடி வர்றான், நாம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் சொல்லுகிறான் என்ற ஹதீஸிலே வருகிறது. கேஷுவலா ஏனோ தானோ எப்படி வருவான்? அப்ப நரகத்துல போடாம அல்லாஹ் என்ன செய்வான்? இந்த பாவங்களை எல்லாம் விட்டு பரிசுத்தமானவர்கள், அல்லாஹ்வினிடத்திலே பாவ மன்னிப்பு தேடியவர்கள், அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? நம்முடைய பெரியார்கள் சொல்லித் தருகிறார்கள், யாருடைய மனம் பாவங்களை விட்டு மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடி தேடி தங்களை பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டார்களோ, தனியா இருந்து தஹஜ்ஜத் தொழுவான். சுபூ தொழுவைக்கு பாங் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு ரெண்டரைக்காய். ஹதீஸ்களிலே வருகிறது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜாபு ஸாலிஹீன கப்லகும், தஹஜ்ஜத்துடைய தொழுகை இருக்கிறதே உங்களுடைய முன்னோர்களில் நல்லவர்களுடைய பழக்கம் அது. சாலிஹ், எவன் ஒருத்தன் விடாம தஹஜ்ஜத் தொழுகிறானோ அவனும் சாலிஹ் ஆயிருவான். ஒருத்தன் சாலிஹ் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா, உலகத்தில் எங்கெல்லாம் தஷஹூதிலே உட்கார்ந்து ஓதப்படுகிறதோ கடைசி துவால இபாதில்லாஹி சாலிஹின் உடனே அக்கவுண்ட்ல வந்து, இன்னைக்கு நமக்கு பேங்க் பேலன்ஸ் சொல்லுவது பெருசா தெரியுது, ஒவ்வொரு அத்தகையாத்திலும் நாம் ஓதக்கூடிய துவாக்கள் சாலிஹீன்களுக்கு போகிறது. எந்த சாலிஹீன்கள்? தஹஜ்ஜத்தை விடாமல் தொழுதவர்கள். நோய் இல்லாமல் ஆக்கும், உங்களுடைய பாவங்களை அழிக்கும் தஹஜ்ஜத்துடைய தொழுகை உங்களை மீண்டும் பாவம் செய்ய விடாது, உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும், அதை ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும். இப்ப அப்படி ஒரு தொழுகையை ஒருத்தர் தொழுதார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், ஹதீஸினுடைய சாராக நமக்கு சொல்லுகிறார்கள், அவர் எப்படி மறைவாக ஒரு இபாதத்தை செய்தாரோ, அல்லாஹ் சொல்லுகிறான், நீ மறைஞ்சு மறைஞ்சு யாருக்கும் தெரியாம நீ தஹஜ்ஜத் தொழுத, நீ தஸ்பீஹ் செஞ்ச, அந்த மறைவினுடைய வெளியை உன்னுடைய முகத்திலே நான் வைக்கிறேன். அல்லாஹ் அந்த முகங்களை இளங்க செய்கிறான். கியாமத்து நாள்ல வர்றது உலகத்திலையும் கிடைக்குது. கியாமத்து நாள்ல ஒரு மனிதன் தனியாக செய்த அமல்களுக்கு அல்லாஹ் தருகிற பாக்கியம் அந்த முகங்கள் இளங்கும். அப்படி ஒரு பெரிய இந்த லைட்டை போட்டா எப்படி இருக்குமா, அதே மாதிரி அதனுடைய ஒரு துண்டாக உலகத்திலும் தருகிறான். யாருடைய இபாதத்துகளிலே லஜ்ஜத் இருக்கிறதோ, பாவங்களை விட்டு மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, மன்னிப்பு தேடிங்க, அந்த முகத்தை பாருங்க. அங்க ஃபேர் அண்ட் லவ்லி கிடையாது, பியூட்டி பார்லர் கிடையாது. அங்க சும்மா இருக்கிற மூஞ்சி, எத்தனை பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்த மூஞ்சியை முன்னாடி நிப்பாட்டினாலும் நிக்க முடியல. அல்லாஹ் தந்திருக்கிற ஒளி, அல்லாஹ் தந்திருக்கிற அந்த ஒளி. இரண்டாவதா சொல்றாங்க, எவர்கள் அப்படி அல்லாஹ்வினிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ, அல்லாஹு தஆலா அவருடைய மனதில் ஒரு பெரிய நிம்மதியை ஏற்படுத்தி தருகிறான். சுரூர், சுரூரம் ஃபி கல்பி, எது செய்தாலும் உலகத்திலே அவர்களுக்கு அதை கொண்டு நிம்மதி கிடைக்கிறது. இன்னைக்கு அதை தனங்க தேடுறான் உலகம், மெடிடேஷன் போறான், மூச்சை இழுத்து இழுத்து விடுறான், மூணு தடவை இப்படி விடு அப்படி விடுங்கிறான், எப்படி விட்டாலும் கொஞ்சம் பிபி ஏறுது சில பேருக்கு, அதுக்கு கொண்டு போய் காசை கொட்டுறான். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐடி உலகத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கெல்லாம் பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுகிறது. மூச்சு அப்படி இல்லை இப்படி இல்லை, கண்ணை மூடிக்கிட்டு இப்படி உட்காந்துக்க, கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தா தூங்கிடுவோம், அது தவிர வேற ஒண்ணும் இல்லை. அவன் தூங்காததுனால அந்த கண்ணை மூடிட்டு உட்கார்றது பெருசா தெரியுது. தொழுகையில் எல்லாம் குத்தால தூங்க, கண்ணை மூட சொல்லல, முழிச்சிருக்கணும். இறைவனோடு உள்ள தொடர்பு, ஒரு மனிதன் இங்க நிக்கிறான், அவனுடைய தொடர்பு அல்லாஹ்வோடு இருக்கிறது, முழிச்சிருக்கணும். கண்ணை மூடுறதுக்கு தொழுகையில அனுமதி இல்லை, கண்ணை மூடனா தூங்கிடுவேன். அப்போ உள்ளத்திலே ஒரு பெரிய அமைதியும் நிம்மதியும் கிடைக்கிறது. கடைசியாக சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வினிடத்திலே பாவ மன்னிப்பு தேடி சுத்தமானவனாக ஆனால் அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கிறது. அவன் எங்கெல்லாம் போறானோ அவன் வேலை லேசா நடந்துட்டு போயிட்டே இருக்கும், அல்லாஹ் அவனை எங்கேயும் நிற்க விடுவதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, இவர் அல்லாஹ்வினுடைய ஆளு, விஐபி, அல்லாஹ் அவரை எங்கேயும் நிற்க விடுறதில்லை. ஆக அதெல்லாம் ஒரு மனிதன் அல்லாஹ்வினிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதால் கிடைக்கக்கூடிய செய்திகள். அதனால அல்லாஹ் சொல்றானே, வதரு தாஹிரல் இஸ்மி வபாத்தினா, உங்களுடைய உள்ரங்கமான வெளிரங்கமான பாவங்களுக்கு நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள். அது இன்றைக்குரிய இரவு. இரண்டாவது இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் ரமதான் என்று சொல்லுகிற ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்திற்குள்ளே நுழைய போகிறோம். இன்றைய தினத்திலே நமக்கு இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளையும் களைந்து போட வேண்டிய நேரம் இது. எல்லா அழுக்கையும் களைஞ்சிட்டு நாம் ரமதானுக்குள்ளே போகும்போது சுத்தமானவர்களா, புது ஆடை உடுத்தி, ஒரு மணமகன் எப்படி போவான், நல்ல நீட்டான ட்ரெஸ், புதுசு எல்லாமே. அது மாதிரி இந்த அழுக்குகள் எல்லாம் களைந்து நாம் ரமதானுக்குள்ளே போனால் அங்கே கிடைப்பதை நாம் அனுபவிப்பதற்கு முடியும். அங்கே அல்லாஹ்வால் வழங்கப்படுகிற அந்த செய்திகளை அனுபவிப்பதற்கு முடியும். ஆகவே அல்லாஹ் இதை போன்ற இரவுகளை நமக்கு தந்திருக்கிறான். இந்த இரவில் நாம் செய்ய வேண்டியது, ஒரு நிமிஷம் செஞ்சாலும் சரி, ரெண்டு நிமிஷம் செஞ்சுங்க, ஒரே ஒரு தடவை சுபஹானல்லாஹ் சொன்னாலும் சரி, ரெண்டு தடவை சொன்னாலும் சரி,
கண்ணிலிருந்து ரெண்டு சொட்டு அழுது, யல்லா நான் இப்படி ஒரு பாவம் செய்திருக்கிறேன், நீ மன்னிச்சுக்கன்னு சொல்லிட்டா முடிஞ்சு. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வே முஸ்தக்ஃபிரின் அக்ஃபிர் இல்ல, மன்னிக்கிறதுக்குன்னே உட்கார்ந்து இருக்கேன், வேற வேலையே இல்ல. கேக்குறியா கேக்குறியா? சில முஃபஸிர்கள் எழுதும் போது எழுதுகிறார்கள், சில நேரத்தில் நம்ம பாவம் செஞ்சு அந்த பாவம் நமக்கு மன்னிக்கப்படுவது, அதாவது மறக்கடிக்கப்படுவதும் தண்டனை. சில பாவங்கள் மறக்கடிக்கப்படுவது இருக்கிறதே பெரிய தண்டனை. ஞாபகம் இருந்தானாலும் தௌபா செஞ்சிடலாம். ஒருத்தர் ஒரு பாவத்தை செஞ்சார், அது ஞாபகமே இல்லை ஒருத்தருக்கு, செஞ்சாரு மறந்துட்டாரு. ஆனால் அல்லாஹ்வினுடைய அந்த ஏட்டில் எழுதி வைக்கப்பட்டிருக்கும், அதை ஒருத்தனும் அழிக்க முடியாது. அன்றைய தினத்தில ஏடுகள் உருவ போட்டு முன்னாடி போடப்படும். அல்லாஹ் இது தெரிஞ்சிருந்தா நான் மன்னிப்பு தேடி இருப்பேன். பெருமானார் அதற்காக வேண்டி இந்த உம்மத்தின் மீது இரக்கப்பட்டு சொல்லி தருகிறார்கள், நான் தெரிந்து நான் செய்த அல்லாஹ் இந்த பாவத்தையும் மன்னி, நான் ஏதாவது மறந்து விட்டிருந்தால் அந்த பாவத்தையும் மன்னி கேட்கணும். கடைசியாக ஒரு செய்தி முடிக்கலாம், கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், காலேஜில் ஒரு தடவை சொல்லி இது யாருப்பா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு கேட்டா, ஒன்னு பார்த்துட்டு வந்து சொன்னான். அப்ப பெருமானார் அவர்கள் அந்த இடத்துல சொல்லுகிறார்கள், ஒரு கூட்டத்தாருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அவர்கள் முஜாஹிர்கள். முஜாஹிர்னா யாரு? முஷ்ரிக்கா. அவன் ஈமான் கொண்டிருப்பான், ஆனா அவன் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நல்ல கவனமா கேளுங்க, கேட்க வேண்டிய நேரம் இது. பெருமானார் சொன்னார்கள், ஒரு மனிதன் தவறு செய்கிறான், நம்ம தவறு செய்யறோம், அல்லாஹ் தனக்கு பேர் வைத்திருக்கிறான் சத்தார், மறைக்க கூடியவன். அல்லாஹ்வினுடைய 99 அந்த திருநாமங்கள் இருக்கிறது. பெருமானார் சொன்னார்கள், யார் இந்த திருநாமங்களை மனப்பாடம் செய்தார்களோ அவர் சுவனவாதி. பெரிய பெரிய புத்தகம் மண்டக்குள்ள ஏறுது, அல்லாஹ்வினுடைய 100 அந்த 99 பேர் மண்டக்குள்ள ஏற மாட்டேங்குது. யோசிக்கணும், நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அந்த 99 பேர்களையும் பெருமானார் வார்த்தை. அதை மனநமிட்டவன் கண்டிப்பாக சுவனவாதியாக இருப்பான். எல்லா பேரையும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு பேரா வச்சுக்கிட்டான், சத்தாரு கஃபாரு, மன்னிக்க கூடியவன் மறைக்க கூடியவன். ஆனா ஒரே வார்த்தையினுடைய ரெண்டு பேர் அல்லா வச்சான், ரஹ்மான் ரஹீம். ரெண்டுக்கும் அசல் ரஹ்மத்து தான், 99 பேர்ல ரெண்டும் ஒரே அசல்ல இருந்து வந்தது. அவ்வளவு கிருபையாளன். நல்லா சொல்றான், நான் சாதாரணமான கிருபை இல்ல, உன் தாய் உன்னை பார்த்து உன்னுடைய கஷ்டத்தை எப்படி போட, அதை விட கடுமையா நீ பாவம் செஞ்சுட்டேன்னா முதல்ல அதன் மீது கவலை அடைபவன் நான், எப்ப மன்னிப்பு தேடுவான்? அந்த மலக்க பார்த்து சொல்றேன், எழுதாத. ஹதீஸ்களிலே வருகிறது, பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், பாவத்தை எழுதுகிற மலக்கை பார்த்து அல்லாஹு சொல்லுவானா, நீ எழுதாத, கொஞ்ச நேரத்தில் அவன் இன்னொரு நல்லது செய்யலாம் அல்லது பாவ மன்னிப்பு தேடலாம், பொறு பொறு பொறு. நாட்கள் கடக்கிறது, கடைசியிலே அவர் அல்லாட்ட கெஞ்சுவாரு. இந்த பக்கத்துல உள்ள அடுத்த அவருடைய சீஃப் மலக்கு அவர்கிட்ட சொல்லுவாரு, இன்னமேட்டு விட்டா நான் மறந்து போயிருவையா, சரி எழு, இத்தனை நாள் கேட்கல. அப்ப முஜாஹிர் என்று சொன்னால் யார்? அல்லாஹ் சத்தாராக இருக்கிறான். நாம் ஒரு பாவம் செய்கிறோம், அல்லாஹ் நம் பாவத்தை மறைக்கிறான். ஒரு ஒரு சில கூட்டத்தார்கள் முன்னால் இருந்தார்கள், அவன் நைட்ல பாவம் செஞ்சா, முதல் நாள் பாவம் செஞ்சானா, மறுநாள் பூரா அவனுடைய லிஸ்ட் இங்க ஒட்டிருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவர் இன்னைக்கு இந்தந்த நேரத்தில் இது இது செஞ்சார், மறுநாள் சாட்டு அப்படின்னு இன்னைக்கு மட்டும் தொங்க விட்டோம்னா நமக்கு ஒவ்வொருத்தனுக்குமே 5-6 ஸ்லைடு வேணும். பக்கத்துல மாட்டி பக்கத்துல மாட்டணும், உள்ளது எப்படி இருக்க முடியும்? ஒரு மகனை தாய் பார்க்க முடியாது, தாயை மகன் பார்க்க முடியாது, படு கேவலமாக இருக்கும். அல்லாஹ் பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் மறைக்கிறான். அப்ப அந்த மறைச்சிட்டு அல்லாஹு தஆலா வைத்திருப்பதை இந்த மனிதன் என்ன செய்யறான்னா, வெளியே வந்து மறுநாள் காலையில எல்லா தப்பும் முடிஞ்ச பின்னாடி, அது எந்த தப்போ, சின்ன தப்போ பெரிய தப்போ, மறுநாள் காலையில தன்னுடைய ஃப்ரெண்ட் சொல்றான், மாப்பிள்ள நேத்து சும்மா அருமையா ஏன் கேட்கிற? பெருமானார் சொன்னார்கள், இப்படி ஒரு மனிதன் தவறு செய்து அல்லாஹ் மறைத்து அந்த தவறை பகிரங்கப்படுத்தினால் அல்லாஹ் அந்த குற்றத்தை ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான், அந்த முஜாஹிர்களுக்கு நரகமே என்று பெருமானார் சொன்னார். ரொம்ப கேஷுவலா, ரொம்ப விளையாட்டா இந்த செய்திகளை நம்ம வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு
பாவத்தையும் செஞ்சுட்டு அதை பிரகடனப்படுத்தி பெருமையா காலரை தூக்கி விட்டுக்கிறது, நான் என்ன நல்லது செஞ்சிருக்கேன் பாரு. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அந்த பாவத்தை குறித்தும் இன்றைய தினத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். இதெல்லாம் எதுக்கு எடுத்து எடுத்து காட்டுறேன்னா, நீங்கள் தனியாக பள்ளியிலோ வீட்டிலோ எங்க அமர்ந்தோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஸ்லைடு ஓட்டி பார்க்கணும். பார்த்துட்டியா அல்லாஹ் இதை மன்னினேன். எழுதி கொள்ளுங்கள், எழுதி கொள்ளுங்கள். அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையின் தடமே மாறி போகும். தடம் அப்படி மொத்தமா, இதுவரையும் இருந்த பினான்சியல் கிரைசிஸ், உங்களுடைய குடும்பத்தினுடைய எத்தனை விதமான பிரச்சனைகள் நொடிப்பொழுதில் எல்லாம் மறைந்து போகும். நாளை காலையில் நம்முடைய லைஃபே வேறமா, லைஃப் ஸ்டைல் மாறிடும். பெருமானார் சொன்னார்கள், உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருச்சு நீ தெரிஞ்சுக்கணுமா, உன் பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டா நீ தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கும் ஒரு வழியை நான் உனக்கு சொல்லித்தர்றேன். அது என்ன அப்படின்னு கேட்டா, திரும்ப அந்த பாவத்தை குறித்து நீ யோசிக்கிற போது உன்னுடைய உள்ளம் வெறுக்க வேண்டும். அப்பனா அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சுட்டான்னு அர்த்தம். பாவ மன்னிப்பு தேடிய பின் மீண்டும் கொஞ்ச நாளை கழிச்சு அதை நினைச்ச உடனே என்ன அழகானது அப்படி, அந்த உள்ள வெளியே தெரியாது, வெளியே ஹவுலியா உள்ள இங்க ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி போன. அது என்ன வந்துச்சுன்னா பாவம் மன்னிக்கப்படவில்லை என்ற அர்த்தம். பி அவேர், பி கேர்ஃபுல். இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு கருணையை அல்லாஹும் அல்லாஹுவினுடைய தூதரும் பொழிந்திருக்கிறார்கள். ஆக இந்த நேரங்களிலே நாம் மிக சரியாக பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு தெரிஞ்ச இபாதத் அல்லது வந்து திக்ரு திலாவத் இங்கே நடக்கும்னு நினைக்கிறேன், திக்ரு இருக்காது, ஆமாம், அதுலேயும் கலந்துக்கிட்டு அப்புறம் போய் தனியாக உட்கார்ந்து முடிஞ்ச அளவு இன்றைக்கு நமக்கு எதெல்லாம் ஞாபகம் வருகிறதோ எல்லா பாவத்தையும் அல்லாட்ட சொல்லி அழுது, இது என்னுடைய கடைசி நிலை இப்படி நினச்சிக்கணும். இந்நாளை காலை நான் மூத்தானால் டாக்டரை சொல்லிட்டான் இவன் செத்து போயிடுவான், அப்படி இருந்தால் என் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. கண்ணில் ரெண்டு சொட்டி தண்ணி வரும். அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்கணும்னு கேட்டா அதுக்குத்தானே அவன் அங்கே உட்காந்துருக்கான், அதுக்குத்தானே அவன் பி ரெடின்ட்டு உட்காந்துருக்கான், ஐ எம் ரெடின்ட்டு உட்காந்துருக்கான். அது போன்ற இந்த இரவை நாம் முழுதாக பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தத்தையும் மாற்றி வருகிற ரமலானை நாம் அந்த புனிதமிக்க மாதத்தை முழுமையாக பயன்படுத்துகிற ஒரு சமூகமாக ஆக வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல அறிவை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களுக்கும் அல்லாஹ் இந்த அறிவை தந்து, எந்த செய்திகளை இங்கே சொன்னோமோ அதை கொண்டு அல்லாஹு தாலா இந்த சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் நம்மிடத்திலே முதலிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய ஊரிலே, நம்முடைய நாட்டிலே, உலகத்திலே எல்லா மனிதர்களிடத்திலும் அல்லாஹ் இந்த தீனை புரிந்து கொண்டு குரானை குரானாக விளங்கி அதன்படி அமல் செய்கிற மக்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்கி தருவானாக. யா அல்லாஹ் இந்த சமூகத்திலே உள்ள ஆண்களை யா அல்லாஹ் நல்லவர்களாக ஆக்குவாயாக, பெண்களை ஒழுக்கம் உள்ளவர்களாக ஆக்குவாயாக, இந்த சமூகத்தினுடைய வாலிபர்களை யா அல்லாஹ் சாலிஹீன்களாக ஆக்குவாயாக, இந்த உம்மத்தினுடைய வாலிப பெண்களை யா அல்லாஹ் நாணம் பேணக்கூடியதாக, வெக்கம் பேணக்கூடிய பெண்களாக, கற்புகளை பாதுகாக்கக்கூடிய பெண்களாக யா அல்லாஹ் நீ ஆக்கி தருவாயாக. இந்த இரவிலே அல்லாஹ் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறதோ, எங்கெங்கெல்லாம் இது போன்ற மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்களோ, அத்துணை பேருடைய சிறிய பெரிய தெரிந்த தெரியாத அத்துணை பாவத்தையும் அல்லாஹ் நீ மன்னித்தருள்வாயாக. இந்த சமூகம் வர இருக்கிற அந்த ரமதானை முழுமையான முறையில புரிந்து அதிலே அமல் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நீ தருவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய பிரியத்திற்குரிய அடியார்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மௌத்தாகிற நேரத்திலே களிமாவோடு மரணிக்கிற பாக்கியம் உள்ள அந்த கூட்டத்தில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. கபரிலே அல்லாஹ் குரானை எங்களுக்கு தோழனாக ஆக்கி தருவாயாக. கபருடைய வேதனைகளை அல்லாஹ் எங்களை விட்டும் சுத்தமாக நீக்கி அருள்வாயாக. எங்களுடைய பெற்றோர்களில் யாரெல்லாம் இறந்து விட்டார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு அவருடைய கபர்களை சுவனத்தினுடைய பூஞ்சோலைகளாக நீ ஆக்கி தருவாயாக. நாளை கியாமத்துடைய நாளையில் பெருமானாருடைய கரத்தால் நீர் வாங்கி அருந்தி அவருடைய ஷஃபாத்துக்கு இலக்காக கூட்டமாக யா அல்லாஹ் நீ எங்களை ஆக்கி தருவாயாக. இந்த சிறிய துவாவை ஏற்றுக்கொண்டு யா அல்லாஹ் யாரெல்லாம் இன்றைக்கு உன்னிடத்திலே மன்றாடுகிறார்களோ அவர்களுடைய பாவத்தை நீ மன்னித்து அவர்களுடைய அந்த துவாவிலே யா அல்லாஹ் நீ எங்களையும் சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸ் இது போன்ற மஜ்லிஸுகள் இந்த பள்ளியிலே யா அல்லாஹ் தொடர்ந்து கியாமத்து நாள் வரை நடைபெறுவதற்கு அல்லாஹ் நீ உதவி செய்வாயாக. ஆகிர் தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
This audio was downloaded from tamilislamicmedia.com.